வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான மனோபாவங்களும் செயல்பாடுகளும் பாகம் 4 என்ற தலைப்பில் திரு ஜெகநாதன் இன்று பேச இருக்கிறார். பாகம் 4 என்று சொல்கிறேனே ஒழிய இன்று அவர் எடுத்துக்கொண்டுள்ள பாயிண்ட்களை கவனித்தோம் என்றால், அசோகன் அவர்கள் எழுதிய 5 பாயிண்ட்களில் முதல் 6 பாயிண்ட்களை பாகம் 4 எடுத்துக்கொண்டு பேச இருக்கிறார். ஏன் முதல் 6 பாயிண்ட்களை அவர் பாகம் 4 எடுத்து பேசுகிறார் என்ற கேள்வி எழலாம். ஆரம்பத்தில் அவர் சொற்பொழிவை பாயிண்ட் நம்பர் 6 தான் ஆரம்பித்தார். ஏற்கனவே திரு நாகராஜன் அவர்கள் பாயிண்ட் நம்பர் 1 to 5 வரை பேசிவிட்டார் என்று அசோகன் சார் அவர்கள் நினைத்திருந்தபடியால் பாயிண்ட் நம்பர் 6 ஆரம்பியுங்கள் என்று சொல்லியிருந்தாராம். விசாரித்து பார்த்ததில் அசோகன் சருக்கு பாயிண்ட் நம்பர் 1 to 5 வரை ஸ்பீச் டெலிவரி ஆகவில்லை என்று தெரிய வந்தது. சென்ற மாதம் திரு நாகராஜன் அவர்கள் தனித்தன்மையை பற்றிய 4 பாயிண்டை எடுத்துக்கொண்டு சொற்பொழிவாட்டினார். தனித்தன்மையை பற்றி கூறியதோடு TNP வரும் லிசி, டார்சி என்ற கதாபாத்திரங்களை உதாரணங்களாக வைத்து விளக்கி பேசினார். விட்டு போயிருந்த பாயிண்ட்களான 1, 2, 3, 5 ஆகியவற்றை அப்பாவிடம் கேட்டு வாங்கிய கமெண்ட்ரியை கொண்டு ஜெகநாதன் அவர்கள் இன்று விளக்கி பேசுவார். திரு நாகராஜன் அவர்கள் தம் சொற்பொழிவின் போது தனித்தன்மையை PNP உதாரணங்களை வைத்து விளக்கினார். இப்பொழுது ஜெகநாதன் அவர்கள் தனித்தன்மையை பற்றி அப்பா அவர்களின் கமெண்ட்ரியை வைத்துக் கொண்டு மீண்டும் பேச இருக்கிறார். தனித்தன்மை என்பது பரந்த கடல் போன்ற விஷயம். அதை பற்றி எத்தனை பேர் வேண்டுமானாலும் எத்தனை கோணங்களிலும் பேசலாம். ஆகவே தனித்தன்மையை பற்றி திரு ஜெகநாதன் சார் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொள்வதும் நல்லதுதான். முதல் 5 பாயிண்ட்களைத்தான் விளக்க வேண்டும் என்றாலும் அப்பா அவர்கள் 6 பாயிண்டிற்கும் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார் என்பதால் மீண்டும் அதை பற்றியும் திரு ஜெகநாதன் அவர்கள் பேசுவார். மீண்டும் கேட்டாலும் நாம் புது புது கண்ணோட்டங்களில் இவற்றை பார்க்கலாம் என்பதால் பொறுமையாக கேட்பது நல்லது என நினைக்கிறேன். அவர் எடுத்துக்கொண்டு பேச இருக்கும் பாயிண்ட்களை சுருக்கமாக இங்கு குறிப்பிடுகிறேன். முதலாவது, உணர்ச்சி வயப்பட்டு எதையும் சிந்திக்காமல் மனதில் தோன்றியவற்றை எல்லாம் அப்படியே செயல்படுத்தக்கூடாது என்பது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்டாக, லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகம்தான் புறத்தை நிர்ணயிக்கிறது என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கண்டுபிடிக்கும் விஷயங்களை எல்லாம் நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அசம்பாவிதமாக அவற்றிற்கு நாம் அடிமையாகின்றோம். இந்த அவல நிலை கூடாது. உதாரணமாக, பணம் என்பது நாம் உருவாக்கியதுதான், ஆனால் இன்று நாமே அதற்கு அடிமையாகி இருக்கிறோம். 4 பாயிண்ட் தனித்தன்மையை வளர்த்துக் கொள்ளுதலை பற்றியது. நமக்கு சரி, நமக்கு நியாயம் என்று தெரிந்த விஷயங்களை ஊர் உலகம் விட்டாலும் ஊருக்கு பயந்து விடாமல் நம் கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருக்க வேண்டும். 5வதாக, தோற்றம் என்பதும் சாரம் என்பதும் வேறு வேறு. தோற்றம் இருந்தால் சாரம் இருக்கும், சாரம் இருந்தால் தோற்றம் இருக்கும் என்று நாம் வைத்துக் கொள்ளக் கூடாது. சில சமயங்களில் தோற்றம் இல்லாமல் சாரம் மட்டும் இருக்கும். தோற்றம் இல்லாத சாரத்தை தனியாக பார்க்கும்போது அதற்குரிய முக்கியத்துவத்தையும் நாம் வழங்க தயாராக இருக்க வேண்டும். சாரத்தோடு தோற்றம் சேர்ந்து வரவில்லை என்றால் சாரத்தை புறக்கணிப்பது தவறு. எப்போதும் தோற்றத்தை விட சாரத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது 5வது பாயிண்டாக வருகிறது. வாழ்க்கையில் வரும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கண்டு நாம் மிரளக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. அவற்றை சவாலாக எடுத்துக்கொண்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணினோம் என்றால் பெரிய கஷ்டமாக வந்தது பெரிய வாய்ப்பாக மாறும் என்பது 6வது பாயிண்ட் கூறுவது. இப்பொழுது திரு ஜெகநாதன் அவர்கள் இந்த 6 பாயிண்ட்களையும் ஒன்று சேர்த்து கோர்வையாக நமக்கு வழங்க இருக்கிறார். அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவானையும் பராசக்தி ஸ்ரீ அன்னையையும் நமஸ்கரித்து குருநாதர் அப்பா அவர்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு இந்த சொற்பொழிவினை சமர்ப்பணம் செய்து அண்ணா எழுதிய தலைப்புகளுக்கு அப்பா எழுதிய விளக்க உரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சியும் நன்றியுடையவனும் ஆகின்றேன். வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான மனோபாவங்களும் செயல்பாடுகளும் ஏற்கனவே ஒரு 12 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கின்றோம். நவம்பர் 17 மற்றும் பிப்ரவரி 21 நாள், அதை தொடர்ந்து முதல் 5 பாயிண்ட்ஸோடு 6வது பாயிண்டிற்கும் குருநாதர் அப்பா அவர்கள் இங்கே விளக்கங்களை எழுதி தந்திருக்கின்றார்கள். அந்த 50 பாயிண்ட்கள் முதலாவது பாயிண்ட் இன்று நான் பார்க்க இருப்பது, வெளியிலிருந்து வரும் தூண்டுதல்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் வழங்க வேண்டாம். எப்பொழுதும் சற்று பின்வாங்கி மறுபரிசீலனை செய்து அதன் பின்னர் ரெஸ்பான்ஸ் வழங்குவது நல்லது. அப்படி பின்வாங்குவது முதற்கட்டம், சலனம் இல்லாமல் இருப்பது இரண்டாம் கட்டம், நிரந்தர சமநிலை அடைவது மூன்றாம் கட்டம் என்று இந்த மூன்று கட்டங்களாக பிரித்து, வெளியிலிருந்து வருகின்ற தூண்டுதல்களுக்கு, நம்மை தொந்தரவு செய்கின்ற தூண்டுதல்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் வழங்க வேண்டாம் என்ற செய்தியை இங்கு எழுதியிருக்கின்றார். மூன்றாவது கட்டம் நிரந்தர சமநிலை அடைவது. சமநிலை என்பது ஈக்வாலிட்டி, சமநிலை என்பது அனந்தத்தின் ஜீவியம் என்று துவங்குகின்றார். இஸ் தி கான்சியஸ்னஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. அனந்தம் சமநிலையின் ஆன்மீக மூலம். வாழ்வில் சமநிலை பொறுமையாக வெளிப்படுகிறது. நம்முடைய நிஜ வாழ்க்கையில் சமநிலை என்பது என்ன, அது எப்படி வெளிப்படுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சமநிலை என்பது பொறுமையினால் வெளிப்படுகிறது என்று இங்கே துவங்குகின்றார். அந்த பொறுமை என்ற சமநிலையை எய்த முனைவது, அடைய முயல்வது நாம் அனந்தத்தை அடைய முயல்வதாகும். ஒரு அன்பர் பொறுமையின் வாயிலாக சமநிலையை அடைந்தார் என்றால் அவர் அனந்தத்தை அடைய முயற்சி செய்கின்றார் என்று பொருளாகின்றது. அந்த சமநிலைக்கு காரணமான பொறுமை, பொறுமை வாழ்வில் அனந்தமாக செயல்படுகிறது என்பது விளக்கம். பொறுமை வாழ்வில் அனந்தமாக செயல்படுகிறது என்பது விளக்கம். ஆன்மீக சமத்துவம் என்ற சமநிலை நம் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது பொறுமையாகிறது என்று பார்த்தோம். மற்றொரு வழியில் சொன்னால், பொறுமை என்பது ஆன்மா சமத்துவம் மூலம் வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற குணம் என்றும் குருநாதர் தெரிவித்திருக்கின்றார். இங்கே நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது வாழ்வில் அனந்தமாக செயல்படுகிறது என்பது விளக்கம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை அனந்தமாக செயல்படுகிறது என்று நாம் பார்ப்போமேயானால், சமநிலை என்பது என்ன? எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் எல்லா விஷயங்களையும் நாம் சமமாக பார்ப்பதுதான் சமநிலை என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆண்டவனுக்கு இறைவனுக்கு இயற்கையிலேயே சமநிலை உண்டு. ஆண்டவனுக்கு இறைவனுக்கு இருக்கின்ற சமநிலை நமக்கு இருக்கிறதா என்றால் நமக்கு இல்லை. இன்பம் வரும்பொழுது நம்முடைய மகிழ்ச்சியையும், துன்பம் வரும்பொழுது நம்முடைய வருத்தத்தையும் நாம் உடனடியாக தெரிவித்து விடுகின்றோம். அந்த இன்ப துன்பங்களை கடந்த இறைவனுக்கு சமநிலை இயற்கையாக அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு இது எப்படி வந்தது, இறைவனுக்கு இந்த சமநிலை எப்படி வந்தது என்று பார்த்தோமேயானால், படைப்பில் உலகில் உள்ளது எல்லாமே இறைவன்தான். இறைவனே தன்னை பல்வேறு கோணங்களில் உணர்கின்றார், பார்க்கின்றார், செயல்படுகிறார். உலகத்தில் உள்ளது எல்லாமே தான் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. தன்னையே எல்லாமாக நினைக்கின்ற இறைவனால் எல்லாவற்றையும் சமநிலையாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாம் வேறு, பிறர் வேறு என்று நாம் கருதுகின்றோம். இப்போ ஒரு அரை ஏக்கர் நிலம், நமக்கு உரிமையான நிலத்தை மற்றொருவர் ஆக்கிரமித்து விடுகிறார் என்று சொல்வோமேயானால், நாம் வேறு, அவர் வேறு, இந்த நிலம் எனக்கு உரியது, எனக்கு உரியதை மற்றொருவர் எடுத்துக் கொள்கின்றார் என்று நாம் நினைக்கும் பொழுது உடனடியாக கோபம் வருகிறது. அங்க நாம் சமநிலை எழுந்து விடுகின்றோம். அப்படி இல்லாமல் பரபிரம்மத்தினுடைய படைப்பில் அவரும் நானும் ஒன்றுதான், இருவரும் ஒன்று என்று நினைத்தால் நமக்கு அதுல கோபம் வருவது இல்லை. மற்றொருவர் ஊரார் என்றால் நமக்கு அதுல கோபம் வருகின்றது. அதே அரேக்க நிலத்தை நம்முடைய சகோதரர் ஒருவர் எடுத்துக் கொள்கின்றார் என்று நினைத்து பார்த்தோமையானால் அங்கே நம்முடைய சகோதரர் தானே, அனுபவித்து போக வேண்டும், நாம் விட்டு கொடுத்து விடுவோம், அவர் நம்மில் ஒரு பங்கு என்று நினைக்கின்ற காரணத்தினால் அங்கே கோபம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. எனவே ஆண்டவனுடைய பொறுமை என்பது அவர்தான் எல்லாம், இயற்கையில் உலகில் இருப்பது எல்லாமே அவர்தான் என்பதால் எந்த விதமான நிகழ்வுகளாலும் அவருக்கு கோபம் வருவது இல்லை, சமநிலையை பின்பற்றுகின்றார். எவர் ஒருவருக்கு அந்த இறைவனுக்கு இருக்கின்ற சமநிலை நிஜ வாழ்க்கையில் கிடைக்கும் என்று பார்த்தோமையானால், நிஜ வாழ்க்கையில் எவர் ஒருவர் மற்றவர்களோடு ஐக்கியமாகின்றார்களோ, மற்றவரும் தானும் ஒன்றுதான் என்று கருதுகின்ற மனப்பான்மை எவருக்கு இருக்கின்றதோ, படைப்பில் எல்லோரும் ஒன்று என்ற கருத்தை மேற்கொண்டவருக்கு மட்டுமே இந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய பொறுமை வரும் என்று இங்கே தெரிவிக்கின்றார். அதைத்தான் இங்கே பொறுமை வாழ்வில் அனந்தமாக செயல்படுகிறது என்பது விளக்கம் என்று குருநாதர் குறிப்பிடுகின்றார். பகவான் பொறுமைக்கு ஒரு விளக்கம் தருகின்றார். பகவான் தனக்கு 1914 பொறுமை இல்லாத நிகழ்ச்சியை, அவருக்கே பொறுமை இல்லையா பகவானுக்கு, அதை இங்கே குறிப்பிடுகின்றார். சிந்தசிஸ் ஆஃப் யோகா புத்தகத்தில் முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி வாக்கியம் பொறுமைக்கு விளக்கம் தருகின்ற வாக்கியமாக அமைகின்றது. சாஸ்திரம் உற்சாகம் குரு காலம், சாஸ்திரம் உற்சாகம் குரு காலம், யோகத்தில் செயல்படுவதை விளக்குகின்ற அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம். சிந்தசிஸ்ல முதல் அத்தியாயத்தை சொல்கின்றார். காலம் என்ற கருத்தை பொறுமை மூலம் பகவான் குறிப்பிடுகின்றார். காலம் என்ற கருத்தை பொறுமை மூலமாக பகவான் குறிப்பிடுகின்றார். ஒருவர் யோகம் பயில வேண்டும் என்று ஆர்வப்படுவாரேயானால் யோகம் பயில்வதற்கு முதலாவதாக தேவைப்படுவது சாஸ்திர ஞானம். யோகம் பயில சாஸ்திர ஞானம் தேவை. அப்படி அந்த சாஸ்திர ஞானத்தை பெற்ற பிறகு அவருக்கு அதை நிறைவேற்ற வேண்டிய உற்சாகம் ஏற்பட வேண்டும், ஆர்வம் ஏற்பட வேண்டும். சாஸ்திர ஞானம் கிடைத்து விடுகிறது, யோகத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு முழுவதுமாக உற்சாகம் ஏற்பட்டு விடுகிறது என்றால், அந்த ஞானமும் உற்சாகமும் அவருக்கு எவர் யோகத்தை பயில வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருக்கு ஒரு மனித குருவை காட்டும். மனித குரு முடிவானவரா என்று பார்த்தோமையானால் மனித குரு முடிவானவர் இல்லை. பிறகு எது நமக்கு குருவாக அமையும் என்றால் அந்தராத்மா அசரியாக எழுகின்ற வரை மனித குரு தேவை. அந்தராத்மா அசரியாக எழும் வரை, அந்தராத்மா அசரியாக என்று அசரி வாணி இன்னர் வாய்ஸ், நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அசரி என்று சொல்லப்படுகின்ற இன்னர் வாய்ஸ் தான் குருவாக நமக்கு செயல்படும். ஒவ்வொரு முறையும் அந்த அசரி நமக்கு தெரிவிக்கும் பொழுதும் கட்டளை இடும் பொழுதும் ஒரு முறையும் தவறாது அதை பணிந்தால் அந்த அசரியே ஜகத்குருவாக மாறுகிறது, அதுவே உண்மையான குரு. இப்ப யோகம் பயில்வதற்கு 4 விஷயங்களை அப்பா சொல்லியிருக்கிறார். யார் யோகம் பயில வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்களோ முதலாவதாக அவருக்கு தேவை சாஸ்திர ஞானம். சாஸ்திர ஞானத்தை பெற்றவர் அதுல முழுமையான உற்சாகத்தை ஆர்வத்தை காட்ட வேண்டும். அந்த சாஸ்திர ஞானத்திற்கும் உற்சாகத்திற்கும் பிறகு அவருக்கு தானாகவே மனித குரு கிடைத்து விடுவார். மனித குரு நிரந்தரமான குருவா என்றால் கிடையாது. அப்ப யாரு அவருக்கு நிரந்தர குரு என்றால் அவருக்குள்ளே இருக்கின்ற அசரி என்று சொல்லப்படுகின்ற இன்னர் வாய்ஸ் தான் அவருக்கு நிரந்தரமான குரு. அந்த அசரி என்று சொல்லப்படுகின்ற இன்னர் வாய்ஸை அவர் அறிந்து கொள்ளும் வரை மனித குருவினுடைய உதவி அவருக்கு கட்டாயம் தேவை. அந்த இன்னர் வாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அசரி வாணி தான் யோகம் பயில விரும்புபவருக்கு ஜகத்குருவாக அமைவார், அவரே உண்மையான குரு. இந்த ஜெகத்குரு என்று சொல்லப்படுகின்ற இன்னர் வாய் செயல்பட்டு பலிப்பதற்கு, நம்முடைய இன்னர் வாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அசனி நமக்கு பலிக்க வேண்டும். பகவான் அலிபுர் ஜெயில இருந்தார், நாளை கோர்ட்ல போய் நில்லு சைலண்டா மௌனமா நில்லுன்னு சொன்னதா சரி, போய் நின்றார். ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு அதே ஆசிரியர் அவருக்கு என்ன உத்தரவிட்டது, பாண்டிச்சேரிக்கு செல் என்று சொன்னது. அப்படி அவருக்கு செயல்படுவதற்கு ஒரு கருவி வேண்டும். நமக்கும் அந்த அசரி என்று சொல்லப்படுகின்ற ஜெகத்குரு செயல்படுவதற்கு ஒரு கருவி வேண்டும். எது கருவி என்றால், ஜெகத்குரு செயல்படுவதற்கான கருவி காலம். காலம் என்பது ஆத்மாவினுடைய அகசலனம். ஆத்மாவினுடைய அகசலனம் உள் சலனம் எது என்றால் காலம். அப்ப உள் சலனம் ஒன்று இருக்குமேயானால் புறசலனம் என்று ஒன்று இருக்க வேண்டும். புறசலனம் எது என்றால் இடம். காலம் இடத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். காலம் என்பது அகச்சலனம், இடம் என்பது புறச்சலனம். இந்த காலம் என்ற கருவி மூலமாக ஜெகத்குருவை செயல்பட வைக்கலாம் என்று சொன்னவர் காலத்தை அகச்சலனமாகவும் இடத்தை புறச்சலனமாகவும் குறிப்பிடுகின்றார். இடத்தை கடந்தவன் காலத்தை அடைவான். எதை கடந்தவன்? இடத்தை கடந்தவன் காலத்தை அடைவான். இடத்தை கடந்தவன் என்றால் புறசலனத்தை கடந்தவன் அகத்தை அடைவான் என்று பொருள். என காலம் என்பது அகசலனமாகவும் இடம் என்பது புறசலனமாகவும் துவங்கினார் என்றால், இடத்தை கடந்தவன் காலத்தை அடைவான் என்றால் புறத்தை கடந்தவன் அகத்தை அடைவான் என்பது இங்கே குறிப்பிடுகின்றார். அப்ப நமக்கு இடம்னா என்ன? நமக்கு இடம் என்பது புலன்களின் செயல்கள். அப்ப இடம்னா நேரடியா பிளேஸ் இடம் என்ற பொருளை எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்பா என்ன சொல்றார், இடம் என்பது புலன்களின் செயல்கள் தான் இடம். அப்ப புலன்களுடைய செயல்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக மனதை எடுத்துக் கொள்கின்றார். மனத்தில் எண்ணம் ஓடும், அதிலிருந்து தப்பிக்கிறவங்க யாருமே கிடையாது. மனசுல எண்ணம் ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஓடுகின்ற எண்ணங்கள் நின்றால் புலன்களின் செயல்கள் நின்றதாக பொருள். அப்ப ஆயிரத்தில் ஒரு புத்தகத்தில் இருக்கார், மனத்தின் ஓட்டம் கர்மம், மௌனம் அருள், சரணாகதி பேரொருள் என்று குறிப்பாக எழுதியிருக்கின்றார். அப்படி மனத்தின் ஓட்டத்தை எவர் நிறுத்துகின்றார்களோ அவர்கள் புலன்களின் செயல்களை நிறுத்தியதாக பொருள். ஓடும் எண்ணங்கள் நின்றால் புலன்களின் செயல்கள் நின்றதாக பொருள். ஓடுகின்ற எண்ணம் நின்ற பிறகு சிந்தனை இருக்கும். மேலோட்டமா இருக்கிற எண்ணம், சிந்தனை ஆழத்தில் உள்ளது. அப்ப ஓடுகின்ற எண்ணம் நின்ற பிறகு எது ஆழத்தில் உள்ள சிந்தனைகள் செயல்பட துவங்குகிறது. இங்கே என்ன குறிப்பிட்டார் என்றால், இடத்தை கடந்தவன் காலத்தை அடைவான் என்று குறிப்பிட்டால், இடம் என்பது நமக்கு என்ன? புலன்கள். அப்ப புலன்களுடைய செயல்பாடு கட்டுப்படுமையானால் அகம் நமக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும் என்பதை இங்கு குறிப்பிட்டார். இடம் என்பது புலன்களின் செயல்கள். அப்ப செயல்கள் கட்டுப்பட வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போற 10-12 வயசு பையன், அவங்க தாப்பனார் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு ஆர்டர் பண்ணுவார் பீஸா வர்றதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஈவினிங் 6:00 அவர் ஆர்டர் பண்ணிடுறாரு போன்ல, 7 மணிக்கு பீஸா வரும். சந்தோஷமா அந்த பையன் சாப்பிடுறான். ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை அவங்க அப்பா வீட்டுல இல்ல, 6 மணி. அப்ப அவனுக்கு மனசுல அப்பா இல்லையே, அப்பா இருந்தா 6 மணிக்கு போன் பண்ணி பீஸாவுக்கு ஆர்டர் பண்ணுவாரே, நமக்கு 7 மணிக்கு கிடைச்சிருமே, அப்பாவை காணுமே, என்ன செய்யலாம்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்றான். சரி அப்பா இல்லாட்டி பரவாயில்ல, நாம இன்னைக்கு அதை மறந்துட்டு நம்முடைய விளையாட்டு, விளையாட்டுக்கு பிறகு நம்முடைய ஹோம்ஒர்க்கு, பள்ளி பணிகள் எல்லாம் பார்ப்போம் என்று அதுல ஈடுபடுகின்றான். வெளியில போன தகப்பனார் எக்ஸசைஸ்ல பண்ணி முடிச்சுட்டு வரும்போதே பையனுக்கு நம்ம பீஸா ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்போமே, இன்னைக்கு இங்க வெளியில வந்துட்டோமே சொல்லிட்டு நேரா போய் பீஸா வாங்கிட்டு வந்துடுறாரு. வீட்டுல கொண்டு வந்து பையன் கொடுக்கும்போது 6:10. 6 மணிக்கு அவனுக்கு எண்ணம் தோண்டியது. தனக்கு ஏற்பட்ட அந்த எண்ணத்துக்கு அவன் ஆள்படாமல் அதிலிருந்து மீண்டு வருகின்றான். தன்னுடைய புலனை கட்டுப்படுத்துகின்றான், தன்னுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்துகின்றான். அப்படி எண்ணத்தை கட்டுப்படுத்திய காரணத்தினால 7 மணிக்கு கிடைக்க வேண்டிய பீசா 6:10 கிடைக்கிறது என்றால், அந்த இடம் என்பது இங்கே கட்டுப்படுகின்றது, காலத்தையும் கட்டுப்படுத்துகின்றது. இடம் கட்டுப்பட்ட காரணத்தினால் காலமும் கட்டுப்படுகிறது என்று இங்கே விளக்கம் சொல்கிறார். நமக்கு பீசா பையன் அப்பான்னு சொன்னாதான் நமக்கு புரியும். இங்க அதே விஷயத்தான் அப்பா இங்க தத்துவார்த்தமா எழுதியிருக்கின்றார், இடத்தை கடந்தவன் காலத்தை அடைவான். என்ன ஓட்டம் என்பது மேல்மனத்திற்குரியது, சிந்தனை என்பது ஆழ்மனத்திற்குரியது. என்ன ஓட்டத்தை நிறுத்திய பிறகு ஆழ்மனம் செயல்படும், அங்கே சிந்தனை செயல்பட துவங்குகிறது. சிந்தனை நிற்பது என்பது ராஜயோகம். ராஜயோகம்னா என்னன்னா சிந்தனை நின்றால் அது ராஜயோகம் என்று குறிப்பிடுகின்றார். போடும் எண்ணங்கள் நிற்பது ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன? எண்ணங்கள் நின்று போனால் ஞான யோகம், சிந்தனை நின்று போனால் ராஜயோகம் என்று குறிப்பிடுகின்றார். ஞான யோகம் முற்றி ராஜயோகம் ஆனால் ஓடும் எண்ணங்களும் சிந்தனையும் கரையும். எண்ணங்கள் நிற்பது ஞான யோகம், சிந்தனை நிற்பது ராஜயோகம் என்று சொல்லி மறுபடியும் யோக பாஷையில ஞான யோகம் என்ற எண்ணங்கள் ஓடுவது நின்றால் ராஜயோகம் என்ற சிந்தனைகள் நிற்க துவங்கும். அப்ப ஓடுகின்ற எண்ணங்களும் சிந்தனைகளையும் நாம தாண்டி வர வேண்டும். அந்த பையனுக்கு சிந்தனை என்ன ஏற்பட்டது? 6 மணிக்கு ஆகும் பொழுது பீசா ஞாபகம் வந்தது, அப்பா எல்லாம் ஞாபகம் வந்தது. அதுக்காக உடனே அப்பாட்ட செல்ல போட்டு எனக்கு ஆர்டர் பண்ணுவீங்களாப்பா, இன்னைக்கு பண்ணலையே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அவன் ஆக்ட் பண்ணல. உடனே அதை தாண்டி ஒரு நிதானத்துடன், பொறுமையுடன், சமநிலையுடன் தன்னுடைய கடமைகளில் ஈடுபட்ட காரணத்தினால் அவன் இடத்தை கடந்தவன் ஆகின்றான். இடத்தை கடந்தால் காலத்தை கடந்தவன் ஆகலாம் என்ற செய்தியை இங்கு குறிப்பிடுகின்றார். அப்படி ஓடுகின்ற எண்ணங்களும் சிந்தனையும் எதற்குரியது என்றால் மனத்திற்கு உரியது. ஓடுகின்ற எண்ணங்களும் சிந்தனையும் உடைய மனம் நின்றால் கரைந்தால் எது செயல்படுவது நிற்கும் என்றால் மனம் செயல்படுவது நிற்கும். எண்ணங்களும் சிந்தனைகள் நின்றுதுன்னா மனசு நின்று போகும். ஓடுகின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் மனம் இவை நின்றால் கரைந்தால் மனம் செயல்படுவது நிற்கின்றது. நாம் ஓரளவு மனத்தை கடந்தவர் ஆவோம். மனத்தை கடக்கணும், மனத்தை கடக்கணும்னா என்ன அர்த்தம்? ஓடுகின்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் நிறுத்த வேண்டும் என்று பொருளாகிறது. அப்படி நாம மனத்தை கடந்ததற்கு ஏதாவது ஒரு அடையாளம் உண்டா? நான் வந்து மனத்தை கடந்துட்டேன் சார், என்னுடைய எண்ணங்கள் ஓடுகின்ற எண்ணங்களையும் நிறுத்தி விட்டேன், ஆழ்மனதில் உள்ள சிந்தனை நிறுத்தி விட்டேன், நான் மனதை கடந்து விட்டேன் என்றால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கிறதா என்றால் ஒரு அடையாளம் இருக்கிறது என்று இங்கே அப்பா குறிப்பிடுகின்றார். அதற்கு என்ன அடையாளம் என்றால் எச்சரிக்கை அடங்குவது அழிவது. அது என்ன எச்சரிக்கை? மனசு நம்ம அப்பப்ப வந்து எச்சரிக்கை பண்ணும், வார்னிங் கொடுக்கும், ஒன்னும் இல்ல பயமுறுத்தும்னு அர்த்தம், அதுதான் இங்க எச்சரிக்கைன்னு அர்த்தம். அப்படி எச்சரிக்கை தருகின்ற மனம் அடங்கினால் அழிந்தால் நாம் மனத்தை கடந்தவர் ஆவோம். அப்படி எச்சரிக்கை தருகின்ற மனம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று பார்த்தோமேயானால், ஒருவர் எம்ப்ளாயி மாத சம்பளம் வாங்கக்கூடியவர், அவர் தன்னுடைய மாத சம்பளத்தை நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற கருத்துல நாமளே ஒரு தொழிலை துவங்குவோம். நாம தொழில் தொடங்குவதன் மூலமாக நாம ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுக்கலாம். மாத சம்பளம் 20,000 வாங்குறோம், அது 1 லட்சம் 2 லட்சம் என்று மாதம் பார்க்கலாம் என்று ஒரு தொழிலை தொடங்குவதற்கு அவர் விருப்பப்படுகிறார். அவர் மனசு நினைக்குது, இதுவும் மனசுதான். அப்ப உடனே மனசு என்ன சொல்லும்? மாசம் மாசம் நிச்சயமா வர 20,000 விட்டுட்டு கிடைக்குமா கிடைக்காத 1 லட்சம் 2 லட்சங்கிற ஒரு ரிஸ்க்கு போறியே, இது ஆபத்து இல்லையா அப்படின்னு பயமுறுத்தும். இதுக்குதான் பேரு எச்சரிக்கை மனம்னு சொல்றாருப்பா. அப்ப அந்த எச்சரிக்கை மனசுக்கு, பயமுறுத்துகின்ற மனசுக்கு நாம் பயந்தோமையானால் நாம மனதினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோம்னு பொருள். அதை நாம பொருட்படுத்தாமல் அந்த வார்னிங் செய்கின்ற, சென்சர் பண்ணுகின்ற எச்சரிக்கை மனத்தை பொருட்படுத்தாமல் நாம் செயல்படுத்துவோமையானால் அங்க நாம நினைக்கின்ற காரியங்கள் கைகூடும். புது உறவு, புது வரன், பையன் வேற ஜாதி பெண்ண திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றான். அப்ப அவனுடைய மனசு என்ன நினைக்கும்? வேறு ஜாதி பெண்ணை விட நம்ம ஜாதியில உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டால்தான் நல்லது அப்படின்னு அவளுக்கு வாணி கொடுக்கும். அப்ப அந்த வாணி கொடுக்கின்ற நம்ம ஜாதி பெண் தான் நன்று என்று வாணி கொடுக்கின்ற, எச்சரிக்கை தருகின்ற எண்ணத்தை அவன் கடந்து வருகின்றானா இல்லையா? கடந்து வந்தால் அவன் நினைத்ததை சாதிக்கலாம். இங்கே ஆசையும் ஆசையை தூண்டுகின்ற எண்ணமும் தான் எச்சரிக்கை தரும். எது நமக்கு எச்சரிக்கை தரும்னு சொன்னா, ஆசையும் ஆசையை தூண்டுகின்ற எண்ணமும் தான் நமக்கு எச்சரிக்கை தரும். ஆசையா இருந்ததுன்னா உடனே எச்சரிக்கை கொடுக்கும். அப்ப நமக்கு ஆக்கப்பூர்வமான வேலையை துவங்குகின்ற போது, ஒரு உசிதமான காரியத்தை நாம் தொடங்கும் பொழுது, இது போன்ற வார்னிங்கை, எச்சரிக்கையை, ஆபத்து என்று நெகட்டிவ் வார்னிங்கை நமக்கு தரும். எப்போ நமக்கு நெகட்டிவ் வார்னிங் எச்சரிக்கை தரும் என்றால், நம்ம மனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எச்சரிக்கை மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்றால் இது போன்ற எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கும். அதை தாண்டி நாம் வருவோமேயானால் நாம் மனத்தை கடந்தவர் ஆகின்றோம். அப்ப மனத்தை கடந்ததற்கு அடையாளம் என்னவென்றால், எச்சரிக்கை அடங்குவது அழிவது என்று நாம் இங்கே அப்பா குருநாதர் சொல்கின்றார். அப்படி மனத்தை கடந்தவன் ஆத்ம விழிப்பு பெற்றவன். மனத்தை கடந்தவன் ஆத்ம விழிப்பை பெற்றவன். ஆன்மா விழிப்பு பெற்றிருக்கிற இந்த அன்பருக்கு என்று சொன்னால், அவர் எதை கடந்து வந்திருக்கிறார் என்று பொருள், மனத்தை கடந்து வந்திருக்கிறார் என்று பொருள். அப்ப மனத்தை கடந்து வருபவரால் மட்டுமே ஆன்ம விழிப்பை பெற முடியும். அதற்கு மேலாக மனதனுடைய நேச்சர் தன்மை என்ன என்றால், மனம் எதிர்பார்க்கும், மனம் சிந்திக்கும், மனம் அவசரப்படும். இதெல்லாம் கூடாது, எல்லாம் மனசு செய்யும். மனம் எதிர்பார்ப்பு இருந்தாலே தோல்வின்னு அர்த்தம். மனம் சிந்திக்கும், என்ன ஓட்டம் கர்மமும் இப்பதான் பார்த்தோம், சிந்திக்கும். மனம் அவசரப்படும், எப்படி அவசரப்படும் என்றால் மனோவேகத்தில் செயல்படும். மனோவேகத்தில் அது ஒரு வேகம், அந்த ஸ்பீடு எப்படி இருக்கும் என்றால், நம்ம மகாபாரதத்தை படிச்சிருக்கின்றோம். மற்ற சகோதரர்கள் எல்லாம் அந்த நீரை போய் எடுப்பதற்காக சென்று திரௌபதிக்காக அந்த நீரை பருகி மாண்டு கிடக்கின்றன. கடைசியா யுதிஷ்ணன் தருமன் செல்கின்றான். அங்க போய் அந்த தண்ணீரை எடுப்பதற்கு முன்னால ஒரு அசரி குரல் கேட்டு, நில், என்னுடைய பர்மிஷன் எல்லாம் போனா நீ உன்னுடைய சகோதரர் மாதிரி ஆயிடுவேன்னு சொன்ன பிறகு, கேள்வி கேட்பதற்கான பதிலை சொல்லிவிட்டு எடுக்கலாம் என்று சொல்கிறது. ஒவ்வொரு கேள்வியா வருகிறது. அதை படித்து பார்க்கும்பொழுது கேள்விகள் என்ன வேகத்தில் வருகிறதோ அதை விட அதிகமான வேகத்துல தர்மன் சேர்ந்து பதில் வருதுன்னு எழுதிப்பாங்க. அப்படி ஒரு கேள்வி வருகிறது, என்னவென்றால் உலகத்திலேயே வேகமானது எது அப்படின்னு கேள்வி வருது. உடனே யுதிஷ்ணன் யோசனையே பண்ண மாட்டான், உடனே பதில் என்ன சொல்லுவான், உலகத்திலேயே வேகமானது மனம். இங்க உட்காந்துருக்கோம், அம்பத்தஞ்சு ஞானத்துல உட்காந்துருக்கோம். திடீர்னு பார்த்தா இப்ப பொண்ணு வந்து யூஎஸ்ல இருப்பாள், இப்போ அங்க எத்தனை நீ, இப்ப மனசு எங்க போயிடுது, யூஎஸ்க்கு போயிடுது. திடீர்னு எனக்கு என்ன நினைக்குது, கும்போணம் தியான மையத்துல என்ன பண்ணாங்களோ தெரியலையே, ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தேனே, மனசு எங்க போயிடுது, கும்போணம் போயிடுது. அப்ப மனசனுடைய வேகத்துக்கு அதுக்கு ஸ்பீடுக்கு வந்து கணக்கே கிடையாது, அவ்வளவு வேகமாக செயல்படக்கூடியது மனோவேகம் என்பதைத்தான் இங்க சொல்கின்றார். மனோவேகத்தில் செயல்படும். அப்படி மனோவேகத்தில் செயல்படுகின்ற மனம் அழிந்து அடங்கினால், மனம் அழிந்து அடங்கினால் எது வெளிவரும் என்றால் ஆன்மா வெளிவரும். மனசு அடங்குனதுன்னா ஆன்மா வெளிவரும். அப்படி ஆன்மா வெளிவருவது என்பது அந்த ஆன்மா பொறுமையே உருவானது. பொறுமை காலத்தின் கருவி என்கிறார் பகவான். பொறுமை என்னுடைய கருவி என்றால் காலத்தினுடைய கருவி. காலத்தை விளக்குகின்ற வாயிலாக பொறுமையின் இரண்டு உயர்ந்த அம்சங்களை இங்கே குறிப்பிடுகின்றார். பொறுமைக்கு இரண்டு முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றது. இரண்டு முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை பகவான் இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். முதலாவது உயர்ந்த அம்சம், பொறுமைக்கு உரிய அம்சம் என்னவென்றால், சனத்தில் செயலை முடிக்கக்கூடிய திறமை முதல் அம்சம். சனத்துல முடிக்கும். அண்ணன் எப்படி செயல்படுவார், அப்பா எழுதுறாரு, சனத்துல அன்றாட நிகழ்ச்சிகள் அற்புதங்களாக மாறக்கூடிய அம்சம் சக்தி, அன்னை சக்தின்னு எழுதுறாரு. அப்படி பொறுமை சனத்தில் செயலை முடிக்கும். சனத்தில் செயலை முடிக்கின்ற திறமை முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன என்று பார்த்தோமே ஆனால், செயல் முடிய யுகங்கள் இருப்பதால், அங்க செயல் முடிய சனத்துல முடியும்னு சொல்லிட்டு இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு, செயல் முடிய யுகங்கள் இருப்பதால் அவசரம் அழிந்து அதற்குரிய பொறுமை எழ வேண்டும். இப்ப ஒன்னாவது பாயிண்ட் நமக்கு புரிஞ்சுது. பொறுமையினுடைய அற்புதமான அம்சம் சனத்துல காரியங்கள் முடியும். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு, செயல் முடிய யுகங்கள் இருப்பதால், யுகம் யுகமான காலங்கள் இருப்பதால் நமக்கு அவசரம் அழிய வேண்டும், அவசரம் அழிந்து அதற்குரிய பொறுமை எழ வேண்டும். அப்ப அவசரம் அழிஞ்சு பொறுமை எழுந்தால் யுகங்களை தாண்டி செயல்கள் முடிவதற்கான வாய்ப்பு பொறுமையின் வாயிலாக கிட்டும் என்றால் நாம இதை எப்படி புரிந்து கொள்வது? மதன் என்ன நினைக்கிறாங்க, சத்திய ஜீவ சக்தியை உடனே உலகத்துல நாம கொண்டு வந்துடணும், சத்திய ஜீவிய சக்திய உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி சக்தி மதருக்கு உண்டு. அப்படி அந்த சத்திய ஜீவ சக்திய உலகம் கொண்டு வர வேண்டும் தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது பகவான் என்ன சொல்றார், பூமியின் வேகத்தில் தான் நாமும் செல்ல வேண்டும், இயற்கையின் வேகத்திற்கு ஏற்ப செல்ல வேண்டுமே ஒழிய இயற்கையின் வேகத்திற்கு மாறாக சென்றால் காரியங்கள் கெட்டு போகும். மதருக்கு சத்தியஜீவ சக்தியை பூமி கொண்டு வரதுக்கான சக்தி உண்டு பகவானுக்கும் தெரியும். இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாரு, அதனுடைய வேகத்துக்கு போகணும், அதனுடைய ஸ்பீடுக்கு போக வேண்டும், நாம் அவசரப்பட்டால் காலங்கள் காரியங்கள் கெட்டு போகும். அப்ப அவசரம் அழிந்து அதற்குரிய பொறுமை எழ வேண்டும்ங்கிறத இங்க பகவான் சொல்கின்றார். இப்ப நாம காலேஜில் படிக்கிற பையன் ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாடும் காலேஜ் கிரவுண்ட்ல ஈவினிங் விளையாண்டுட்டு உடனே வந்து குளிச்சா என்ன ஆகும் நமக்கே தெரியும், உடனே வந்து ஜலதோஷம் பிடிக்கும், இல்ல ஜுரம் வந்துடும். ஒரு பத்து நாள் பட்டினி கிடக்குறான் ஒருத்தன், பத்து நாள் பட்டினி கிடந்தோடனே கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல அரிசுவை விருந்து போடுறோம், நிறைய சாப்பிட்றோம், என்ன ஆகும் இதெல்லாம் சொல்றாரு. திடீர்னு ஒருத்தர் பெரிய பணக்காரர் ஆயிறார், தான் பெரிய பணக்காரரானதை உடனே பத்து பங்களா வாங்குறார், பத்து கார் வாங்குறார், யுஎஸ் ஜப்பான் டூர் போயிட்டே இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய அந்த செல்வத்தை, தான் பெற்ற செல்வத்தை உடனடியாக எல்லாரும் வெளியில காண்பிக்கிறார் என்றால் அதன் மூலமாக பொறாமை எழும். ஏன் பொறாமை எழுகிறது? மற்றவர்கள் வறுமையாக இருக்கும், அவரோடு சார்ந்தவர்கள் எல்லாம் வறுமையில் இருப்பதனால பொறாமைப்படுவார்கள். அப்படி அவர் எப்படி தன்னுடைய செல்வத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்றால் படிப்படியாக சீராக வெளிக்காட்ட வேண்டும். நான் பெற்ற பணம் செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு வீடு வாங்கணும், அப்புறம் ரெண்டு வீடு வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், கொஞ்ச கழிச்சு இன்னொரு கார் வாங்கணும், முதல்ல இந்தியாவில் உள்ள நகரத்துக்கெல்லாம் டூர் போகணும், அதுக்கப்புறம் சிங்கப்பூர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சீராக படிப்படியாக தன்னுடைய செல்வத்தை வெளிக்கொண்டு வந்தார் என்றால் எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் நமக்கு வராது. அப்ப அவசரப்பட்டால் காரியங்கள் கெட்டு போகும், அதுல சந்தேகமே கிடையாது. மிஸ்ஸஸ் பென்னட் என்ன பண்றா, ஜேன் வந்து பிங்களி வீட்டுக்கு போகும் பொழுது குதிரையில தான் அனுப்பணும்னு அவசரப்பட்டு பிளான் பண்ணி அனுப்புறா, ஏன்னா குதிரையில போனாதான் அவளுக்கு மழையை நினைஞ்சு ஜலதோஷம் வரும், அங்க தங்கலாம், தங்கினா பிங்களியோட கான்டாக்ட் கிடைக்கும், திருமணத்துக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு அவசர மனம், கடைசி அது நெகட்டிவா முடியுது. அதைத்தான் நீங்க என்ன சொல்கிறார் என்றால் அவசரம் அழிவது மனம் அழிவது. இப்ப ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பெருமைகள் சொன்னார் பொறுமைக்கு. பொறுமையினுடைய முதல் அம்சம் என்னவென்றால் சனத்தில் முடிக்கக்கூடிய அம்சம். இரண்டாவது அம்சம், செயல் முடிய யுகங்கள் இருப்பதால் அவசரம் அழிந்து அதற்குரிய பொறுமை எழ வேண்டும். அப்படி அவசரம் அழிவது என்பது மனம் அழிவது, மனம் அழிந்து போனால் அவசரம் அழிந்து போகும். பொறுமை எழுவது என்பது ஆன்மா விழித்து செயல்படுவது. அவசரம் அழியும்னா பொறுமை வரணுமா வேண்டாமா? யாருக்கு பொறுமை இருக்கோ அவருக்கு நிச்சயமா அவசரம் வராது. அவசரம் அழிந்தால் மனம் அழிகிறது, பொறுமை எழுந்தால் எது வெளிவருகிறது, எது செயல்படுகிறது என்றால் ஆன்மா வெளிவருகிறது, ஆன்மா செயல்படுகிறது என்று பொருள். அப்ப மனம் அழிந்து ஆன்மா செயல்பட்டால், மனம் அழிய எது அழிய வேண்டும், அவசரம் அழியணும். மான்மா விழித்து வெளிவரத்து வருவதற்கு எது எழ வேண்டும், பொறுமை எழ வேண்டும் என்றால் மனம் அழிந்து ஆன்மா செயல்பட்டால் காரியம் சனத்தில் முடியும். இப்ப நமக்கு விஷயம் என்னன்னா, நாம எதிர்பார்க்கின்ற காரியம் முடிய வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால் எது அழியணும், மனம் அழியணும், அவசரம் அழியணும். எது வெளியில வரணும், பொறுமை விழ வேண்டும், ஆன்மா வெளிப்பட வேண்டும். அப்ப அவசரம் அழிந்து மனம் அழிந்தால் பொறுமை எழுந்து ஆன்மா வெளிப்பட்டால் காரியங்கள் சனத்தில் முடியும் என்பதை இங்கே அப்பா அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார். இதை தெரிவிச்சுட்டு பகவானுடைய ஒரு நிகழ்ச்சியை அப்பா குறிப்பிடுகின்றார். முதன்முறையாக அன்னை பகவானை தன்னுடைய கணவனோடு சந்தித்திருக்கின்றார். நமக்கு எல்லாரும் படிச்சிருக்கோம், தெரியும். அன்னை அப்பொழுது பகவானை முதன் முதலில் சந்தித்த பொழுது அன்னை கீதையின் யோகத்தை முடித்தவர். கீதையோட யோகத்தை ஏற்கனவே மதன் முடிச்சிருக்காங்க. அப்பதான் பகவானை பார்க்கின்றார். அன்னை கிருஷ்ணாவதார நிலையில் இருந்தார். கிருஷ்ணாவதார நிலை என்பது எதற்குரியது என்றால் ஓவர் மைண்ட் கூறியது நம்ம படிச்சிருக்கோம், அப்பா சொல்லியிருக்கிறார். இப்ப அன்னைக்கு எது தேவை என்றால் அன்னைக்கு அடுத்த கட்ட மௌனம் தேவை. அடுத்த கட்ட மௌனம் இப்ப மதருக்கு வேண்டும். அந்த அடுத்த கட்ட மௌனம் என்பது என்ன என்று பார்த்தோமேயானால் அது சத்திய ஜீவிய மௌனம். ஏற்கனவே கிருஷ்ணாவதார நிலை இருக்கின்ற மதருக்கு அடுத்த கட்டம் எது வேண்டும் என்றால் சத்திய ஜீவிய மௌனம் வேண்டும். அந்த சத்திய ஜீவிய மௌனம் வேண்டும் என்றால் அன்னை எந்த பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டாம். பகவானால் அதை அன்னைக்கு தர முடியும். பெறுகின்ற தகுதி இருந்தால் போதும். பெறுகின்ற தகுதி அன்னைக்கு உண்டா இல்லையா? நிச்சயமா உண்டு. அன்னைக்கு பெறுகின்ற தகுதி இருந்த காரணத்தால் பகவானால் அந்த சத்தியஜீய மௌனத்தை கொடுக்க முடிகின்றது. அன்னைக்கு அந்த தகுதி உண்டு. இப்படி பகவான் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஏதாப்புல அன்னையும் தன்னுடைய அன்னையினுடைய கணவராக ரிச்சர்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப ரிச்சர்டோட பகவான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அன்னைக்கு அந்த மௌனத்தை பகவான் கொடுத்து விட்டார். யாரோட பேசிக் கொண்டிருக்கும் போது? ரிச்சர்டோட பேசிக் கொண்டிருக்கும் போதே பகவான் அன்னைக்கு அந்த சத்திய ஜீவிய மௌனத்தை கொடுத்து விட்டார். அன்னை தரையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய தலையில் ஏதோ ஒன்று நடப்பதை உணர்ந்து, தன்னுடைய தலையில ஏதோ நடக்குது என்பதை உணர்ந்து மகிழ்ந்தார். உணர்ந்து மகிழ்ந்தார், நன்றியுடன் அதை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய தலையில ஏதோ நடக்கிறது என்பதை உணர்ந்த அன்னை நன்றியோடு அதை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த மௌனம் யாரிடமிருந்து கிடைத்த மௌனம்? பகவானிடமிருந்து கிடைத்த மௌனம். அது என்ன மௌனம்? சத்திய ஜீவிய மௌனம். நிரந்தரமாக அன்னைக்கு நிலைத்தது. கடைசி வரை அன்னையுடன் அந்த மௌனம் இருந்தது. பகவான் கொடுப்பதை பெறுவதற்கு விருப்பம் இருந்தால் போதும். அவர் பெற்றுக்கொள்வதற்கான ஆர்வமும் விருப்பமும் இருந்தால் பகவானால் கொடுக்க முடியும். அன்னைக்கும் வேறு ஒருவருக்கும் அம்மௌனத்தை கொடுத்ததாக கூறுகின்றார் பகவான். என்ன சொல்றார்? அன்னைக்கு நான் மற்றொரு கொடுத்தேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் மற்றொருவர் ரிச்சர்ட் என்று பகவான் குறிப்பிடவில்லை. அன்னைக்கும் மற்றொருவருக்கும் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார், ஆனால் அது ரிச்சர்ட் என்று சொல்லவில்லை. அவர் மனம் சலனம் இழந்து மௌனம் ஆயிற்று. ரிச்சர்டுடைய மௌனம், ரிச்சர்டுடைய மனம் சலனம் இழந்து மௌனம் ஆயிற்று. அப்படி சலனம் இழந்து மௌனமான அந்த நிலையை அவர் என்ன என்று நினைத்துக் கொண்டார் என்றால் தான் ஒரு மடையனானதாக நினைத்துக் கொண்டார் ரிச்சர்ட். நான் ஒரு மடையனா ஆகிட்டு போல இருக்கிறதே என்று நினைத்து ஓலமிட துவங்கிவிட்டார். மதர் என்ன பண்ணாங்க? அதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டார். ரிச்சர்ட் என்ன பண்றாரு? ஐயோ, நம்ம ஏதோ ஒரு மடையன் மாதிரி ஆகிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓலம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். ஓலமிட ஆரம்பித்தார். ஓலமிட்ட க்ஷணத்தில் மௌனம் விலகி மீண்டும் மனம் செயல்பட்டது. அவ மனசு கட்டுப்படணுங்க. ஏதோ தன்னுடைய தலையில் நடக்குத அப்படின்னு மனத்தையெல்லாம் தாண்டி மதர் அந்த நடப்பதை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தார். அவருக்கு சத்தியஜீவிய மௌனம் நிரந்தரமாக நிலைத்தது. ஆனா ரிச்சர்டு என்ன பண்றாரு? தான் ஏதோ ஒரு பெரிய முட்டாளாயிட்டமோ நினைத்து சப்தமிடுகிறார். அங்கே மனம் செயல்படுகிறது. மனம் செயல்பட்ட காரணத்தினால் அதை இழக்கின்றார். அந்த நாளில் தனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு, கொடுக்கிறதுக்கு பொறுமை இல்லை என்று பகவானே குறிப்பிடுகின்றார். எனக்கு பொறுமை இல்லைன்னு பகவான் சொல்றார். பொறுமையா இருக்கிறதுல ரெண்டே ரெண்டு பேர் தான் அப்ப அடிக்கடி எழுதுவார். ஒன்னு பகவான், இன்னொன்று அன்னை. பகவானே சொல்றார், எனக்கு பொறுமை இல்லை, நான் அதை கொடுப்பதற்கான பொறுமை எனக்கு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றாராம். அப்படி இன்னொருத்தருக்கு நான் கொடுத்த மௌனத்தின்னு சொன்னேன், அது யாருன்னு பகவான் சொல்லல. ஆனா அப்பா என்ன நினைச்சுக்கிறாரு? அது ரிச்சர்டு என்று நினைத்துக் கொள்கின்றேன். ரிச்சர்டு என்று அப்பா பகவான் கொடுத்த அந்த மௌனத்தை பெற்றுக்கொண்ட இருவரில் ஒருவர் அன்னையாகவும் மற்றொரு ரிச்சர்டு என்றும் அப்பா நினைத்துக் கொள்கின்றார். ஆனால் பகவான் வந்து யாரு கொடுத்தேன்னு பெயரை குறிப்பிடலையா? அப்பாவை நினைச்சுக்கிறார். ரிச்சர்டு யார் என்றால் ரிச்சர்டு ஒரு பேரறிஞர். அவர் சாதாரணமான ஒரு அன்னையினுடைய கணவராக ரிச்சர்ட் பேரறிஞர். அவர் புதுவையில் எலெக்ஷனுக்காக வந்திருக்கின்றார். தனக்கு பொறுமை இருந்திருந்தால் மௌனத்தை பெற தகுதியற்றவருக்கும் மௌனத்தை தான் கொடுத்திருக்க முடியும் அப்படின்னு யார் கருதுகின்றார்? பகவான் கருதுகின்றார். தனக்கு பொறுமை இருந்திருந்தா தகுதியற்ற ரிச்சர்டுக்கும் என்னால அந்த மௌனத்தை கொடுத்திருக்க முடியும் என்ற பாணியில பகவான் எழுதுகிறார். அது என்ன பொறுமை? அது என்ன பொறுமை என்றால் அது மனத்தை கடந்த ஆத்மா, ஆத்மாவை கடந்த சத்தியஜீவிய பொறுமை. அந்த சத்தியஜீவிய பொறுமை, அந்த சத்தியஜீவிய மௌனத்தை அன்னை வாங்கிக் கொண்டார், பெற்றுக்கொண்டார். அந்த சத்தியஜீவிய பொறுமையின் வாயிலாக ஆன்மாவை கடந்த சத்தியஜீவிய பொறுமையும் சத்தியஜீவிய மௌனமும் காரியத்தை சனத்தில் முடிக்கும் என்று இங்கே முதலாவது கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் குருநாதர் அப்பா அவர்கள். இப்ப முதலாவது கருத்தை நம்ம என்ன பார்த்தோம்? முதலாவது கருத்து என்றால் உடனடியாக நம்முடைய வெளியிலிருந்து வருகின்ற தூண்டுதல்களுக்கு நாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்க கூடாது. அது மூணு கட்டமா பிரிச்சிருக்கிறார். முதல்ல கொஞ்சம் பின்வாங்கு, முதல் கட்டம். அடுத்தது சலனம் இல்லாமல் இது, இரண்டாவது கட்டம். அதற்கடுத்து சமநிலையை கொண்டு வா, மூன்றாவது கட்டம். இப்படி மூன்று கட்டத்துல நாம் செயல்படுவோமையானால் அவசரம் அழிந்து பொறுமை எழும். அவசரம் அழிந்து, அவசரம் என்ற மனம் அழிந்து பொறுமை எழுந்தால் பொறுமை என்ற ஆன்மா வெளிப்படும். ஆன்மா வெளிப்பட்டு செயல்பட துவங்கினால் காரியங்கள் க்ஷணத்தில் முடியும் என்று இந்த செய்தியை முதலாவது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இப்ப இரண்டாவது கருத்து, நம்ம எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், வெப் கான்பரன்ஸ் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களும் பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் அப்பா தன்னுடைய அனுபவத்தையே இங்க சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறார்னு சொல்றதை விட அப்படியே கொட்டியிருக்கிறார். உணர்ச்சி வசமாக சொல்லியிருக்கின்றார் அப்பா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை. அந்த இரண்டாவது பாயிண்ட் என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம், அப்பாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகிய நாம் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகம் புறத்தை நிர்ணயிக்கிறது, அகம் புறத்தை நிர்ணயிக்கிறது என்பதை நம்ப வேண்டும் சொல்லியிருக்காரு. லைஃப் ரெஸ்பான்ஸ் உண்மையை நாம ஏற்றுக்கொள்ளணும். அகம்தான் எதை நிர்ணயிக்கின்றது? புறத்தை நிர்ணயிக்கிறது என்ற உண்மையை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும் என்ற இரண்டாவது கருத்திற்கு நம்முடைய குருநாதர் அப்பா அவர்கள் தன்னுடைய உணர்வு பூர்வமான எக்ஸ்பீரியன்ஸ அனுபவத்தை இங்கே நமக்கு நம்மோட பகிர்ந்து கொள்கின்றார். லைஃப் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தமிழ்ல வார்த்தை இல்லை. தழுப்படுத்த முடியாமல் நானாக வாழ்வின் எதிரொலி என்று நான் கொடுத்திருக்கிறேன். அப்பா சொல்றார் வாழ்வின் எதிரொலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஒரு சாப்டரே இருக்குது. அநேகமா நமக்கு எல்லாம் தெரியும், அது எந்த புத்தகம் ஞாபகம் இருக்கா? புஷ்பாஞ்சலியில் இருக்கு. புஷ்பாஞ்சலியில் லைஃப் ரெஸ்பான்ஸ் அப்பா வந்து வாழ்வின் எதிரொலின்னு சொல்லியிருக்கிறார். இது மொழிக்கு புதிய கருத்து என்பதால், மொழிக்கே இந்த கருத்து புதிய கருத்து என்பதால் புதியதாக தமிழ் சிந்தனை உருவாகும் பொழுது அதற்கு ஒரு புதிய சொல் கிடைக்கும். இது வரைக்கும் லைஃப் ரெஸ்பான்ஸ் தமிழ்ல வார்த்தை இல்ல. அப்பதான் லைஃப் ரெஸ்பான்ஸுக்கு வாழ்வின் எதிரொலி அப்பா கொடுத்திருக்கிறாரு. இனிமேலுக்கு இந்த தமிழ் ஆர்வலர்கள்லாம் ஒரு சிந்தனை உருவாக்கி அதற்கு பிறகு அவர்கள் தமிழ்ல ஒரு வார்த்தை கொண்டு வந்தா அப்பொழுதுதான் அந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல ஒரு சொல் கிடைக்கும் என்று சொல்கின்றார். இன்னும் சொல்ல போனா லைஃப் ரெஸ்பான்ஸ்ங்கிறது ஆங்கிலத்திலேயே அந்த வார்த்தை கிடையாது. ஆங்கிலத்தில் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற சொல் இல்லை. இப்ப அப்பா அவருடைய அனுபவத்தை ஆரம்பிக்கின்றார். 1958 நான் அன்னையை அறிந்த பொழுது, 1958 தான் மதுரை வந்து அப்பா தெரிஞ்சுக்கிறார். 1100 புத்தகத்தை படிச்சு பார்த்தோம்னா இதுல நல்ல விளக்கமா சொல்லியிருப்பார் அப்பா எப்படி முதன் முதல்ல தான் ஆசிரமத்துக்கு சென்ற அனுபவத்தை அங்கே எழுதியிருப்பார். 1958 நான் அன்னையை அறிந்த பொழுது பகவானுடைய பெருநூல்களை பயில ஆரம்பிக்கவில்லை. நான் இப்ப படிக்கல. புல்லட்டின் மதர் இந்தியா இதழ்களை ஆசிரம வாசகசாலைக்கு சென்று அப்பா படித்து வருவாராம். பெரு நூல்களாகிய சாவித்ரி லைப்ரரி சிந்தசிஸ் எல்லாம் போய் நான் படிக்கல. நான் ஆசிரம லைப்ரரிக்கு போகும்பொழுது என்ன படிச்சிருக்கேன்? புல்லட்டின், மதர் இந்தியா, அதெல்லாம் படிப்பேன். 1960 பகவான் எழுதிய கடிதங்களை அப்பா படிக்கிறார். அதற்கு பிறகுதான் சிந்தசிஸ் ஆஃப் யோகா படிக்கின்றார். அந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவினுடைய மைய கருத்து என்ன? ஆல் லைஃப் இஸ் யோகா, வாழ்வனைத்தும் யோகம். இந்த வாழ்வனைத்தும் யோகம் என்ற கருத்து நம்முடைய பரம்பரை ஆன்மீக ஞானத்திற்கு புறம்பானது அல்ல. நம்முடைய பரம்பரை ஞானமும் ஆன்மீக ஞானமும் இதைத்தான் சொல்கிறது, வாழ்வனைத்தும் யோகம். அந்த நோக்கில் வாழ்வை கூர்ந்து கவனித்த பொழுது ஆல் லைஃப் இஸ் யோகா, வாழ்வனைத்தும் யோகம் என்ற நோக்கத்துல நான் வாழ்க்கையை கூர்ந்து கவனித்த பொழுது என்னை அறியாமல் இந்த சொல்லை நான் பயன்படுத்த ஆரம்பித்ததை கொஞ்ச நாளில் கவனிக்க தொடங்கினேன். லைஃப் ரெஸ்பான்ஸ், லைஃப் ரெஸ்பான்ஸ் நான் தொடங்க அதை பயன்படுத்த தொடங்கியதை நான் கொஞ்ச நாள் கவனிக்க ஆரம்பிச்சேன். அது எப்படி இருந்தது என்றால், தாயின் வயிற்றில் ஒரு ஜீவன் முழுமையாக உருவாகி, தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு சிசு உருவாகி ஜீவன் முழுமையாக உருவாகி வெளிப்படுவதை போல் தனது ஆழ்மன உணர்வு அகமகிழ்ந்து, என்னுடைய ஆழ்மன உணர்வு அகமகிழ்ந்து மலர்ந்த நேரம் லைஃப் ரெஸ்பான்ஸ் உருவாகி என்னுடைய பேச்சில் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் கவனிப்பதற்கு எனக்கு கொஞ்ச நாள் ஆயிற்று. இந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் வார்த்தை வர்றதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, தாயின் வயிற்றில் ஒரு ஜீவன் முழுமையாக உருவாகி வெளிப்படுவதை போல், எப்படி ஒரு ஜீவன் உருவாகி வெளிப்படுகிறதோ அதே மாதிரி என்னுடைய ஆழ் மனசுல உணர்வுல அகமகிழ்ந்த மலர்ந்த நேரம் இந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் இந்த வார்த்தை என்னிடமிருந்து வெளிவருவதை நான் கவனித்தேன். அதற்கு எனக்கு கொஞ்ச நாள் ஆயிற்று. கவனித்து ரசித்த பொழுது, அந்த வார்த்தையை கவனித்து நான் ரசித்த பொழுது அது என்னுடைய ஆன்ம திருப்திக்குரிய சொல் என்பதை நான் அறிந்தேன். அப்ப சொல்ற லைஃப் ரெஸ்பான்ஸ் வார்த்தை என்னுடைய ஆன்ம திருப்திக்குரிய வார்த்தை சொல் என்பதை நான் அறிந்தேன். அப்ப அந்த காலகட்டத்துல, அந்த 58-60 இந்த காலகட்டத்துல அப்பாவுடைய எண்ணங்கள் பொதுவாக எதை பற்றி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், பொதுவாக நம்முடைய நாட்டை பற்றியும் குறிப்பாக சிறப்பாக மனித சுபாவத்தை பற்றியுமே சுழ்ந்து கொண்டிருந்த காலம் அப்பாவுடைய காலம், 58-60. அந்த காலகட்டத்தில் அவருடைய அனுபவத்தை எழுதுகின்றார். திருமணமான 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பா அன்னை தரிசனம் பெறுகின்றார். அது ஆகஸ்ட் 15, 1958 காலையில 10 மணிக்கு மாலையில 2 வேளையும் தரிசனம் பெறுகின்றார். ஆகஸ்ட் 15, 16, 17 என்று தொடர்ந்து 3 நாட்கள் 5 முறை அன்னையை தரிசனம் செய்கிறார் குருநாதன் அப்பா அவர்கள். தொடர்ந்து காலையிலையும் மாலையுமா இந்த 15 ஆகஸ்ட் 15, 1958 15 ஆகஸ்ட் 16, 17 இந்த 3 நாட்களும் தொடர்ந்து காலை மாலை என்று 2 வேளைகளும் தொடர்ந்து 5 முறை அன்னையை தரிசிக்கின்றார். அன்னையை தரிசனம் செய்ததனுடைய பலன் அப்பாவுக்கு எப்படி இருந்ததுன்னு இங்க நமக்கு சொல்றார். நான் இந்த பாயிண்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்ன, அப்பா தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய உணர்வு வெளிப்பாடுகளை இங்க நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நான் ஆரம்பித்தேன். சொல் அழிந்ததை நான் அறியவில்லை. சொல் அன்னை தரிசனத்திற்கு பிறகு அப்பாவுக்கு சொல் அழிந்ததை நான் அறியவில்லை. என் சிந்தனை நின்றதை நான் கவனிக்கவில்லை. உணர்ச்சியற்று போயிற்று என்பது எனக்கு தெரியவில்லை. ஜீவன் ஸ்தம்பித்ததை நான் அறியவில்லை. ஜீவனை ஸ்தம்பித்து போயிடுச்சுன்னா டிராபிக் ஜாம்னு சொல்லணும், அப்படியே எல்லாம் நின்று போயிடும். திருவிளையாடல் படத்துல வந்து அந்த பாட்டும் நானே பார்க்கணும்னா ஒரு சீன்ல அந்த ஏபி நாராயணன் ஒரு ஸ்டில் போடுவார், அப்படியே எல்லாமே நின்று போயிடும். கடல் அலை நின்று போடும், ஓடுகின்ற எல்லாமே அப்படியே நின்று போடும். அதே மாதிரி அப்பா தன்னுடைய ஜீவன் ஸ்தம்பித்ததை தான் அறியவில்லை. அவருக்கு தெரியல எதுவுமே, உணர்ச்சி அற்று போனதை தெரியவில்லை, சொல் அறிந்தது தெரியவில்லை, சிந்தனை நின்றது தெரியவில்லை, ஜீவன் ஸ்தம்பித்தது தெரியவில்லை. ஆனால் அப்பாவை கவனித்தவர்கள், உணர்ந்தவர் அதை கவனிக்க தொடங்கினர். நீங்கள் வெகுவாக மாறிவிட்டீர்கள், இப்பொழுது முன்போல் பேசுவது இல்லை என்று கூறுவதையும் அவர் கவனித்தார் இல்லை. அப்படி சொல்றாங்க பல பேர் அவரோட கூட இருக்கிறவங்க எல்லாம், அதையும் அவர் கவனிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. இது மாதிரி ஒரு அனுபவம் அப்பாவுக்கு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்துல அதுவரை அப்பா அறிந்த உறவினர்கள் நண்பர்கள் வாழ்வில் பிரியம் தெரியவில்லை, பாசம் தெரிந்தது, பற்று விளங்கியது, கடமை ஆசையெல்லாம் தெரிந்தது. ஆனால் அவர்களுக்கிடையே பிரியம் இருந்ததாக அவருக்கு தெரியவில்லை. பற்று பாசம் எல்லாம் இருந்ததா தெரிஞ்சது, ஆனா என்ன இருந்ததா தெரியல, பிரியம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. பல ஆண்டுகள் தான் செய்த ஆராய்ச்சியின் பயனாக, பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்ததன் பயனாக எவருக்கும் பிரியம் தேவையில்லை. யாருக்கும் பிரியம் தேவையில்லை, ஆனா என்ன தேவை தெரியுமோ, அழகான மனைவி தேவை. அப்ப எழுதுற எவருக்கும் பிரியம் தேவையில்லை, அழகான ஒரு மனைவி தேவை. உலகம் நாடுகின்ற உடைமைகளும் உரிமைகளும் தேவை. இந்த உலகம் எதெல்லாம் நாடுது, தனக்கு எல்லாம் வேணும், தானே உரிமை கொண்டாடணும், தனக்கே உடைமையா இருக்க வேண்டும், தனக்கே அழகான மனைவி வேண்டும் என்றெல்லாம் இந்த உலகம் நாடுகிறது. எந்த பெண்ணும் எப்படி நினைப்பாள் என்று அவருக்கு தெரிய வழி, பெண்ணுடைய மனசு எப்படின்னு அப்பாவுக்கு தெரியறதுக்கு வழியே கிடையாது. அப்போ அப்பாட்ட ஒரு திருமணமாகாத பெண் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் புடவையும் நகையும் தான், புடவையும் நகையும் முக்கியம் என்று அவரிடம் சொன்னார். அது எப்படி அப்பாவுக்கு இருந்ததுன்னு சொன்னா விபரீதமா இருந்ததுதான். அப்படி திருமணமான பெண், திருமணமான பெண்ணு திருமணமாகாத பெண்ணு எந்த பெண்ணா இருந்தாலும் நகை புடவைக்குதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியவில்லை எப்படி இருந்தது என்றால் அது விபரீதமாக இருந்தது. எந்த பெண்ணும் எப்படி நினைப்பாள் என்பது அவருக்கு தெரியவில்லை. பெண்களிடம் பழகுகின்ற வாய்ப்பே இல்லாத காரணத்தினால் அப்பாவுக்கு பெண்களின் மனநிலையை அறிந்து கொள்ள வழி இல்லை. அப்ப எழுதுகிறார் இப்ப ஆண்களுடைய நிலைமை எப்படி, பெண்களுடைய நிலையை சொன்னார். இப்ப ஆண்கள் நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஆண்கள் திருமணம் ஆகிய பிறகு மனைவி பற்றி பிறரிடம் பேசுவார்களா என்றால் பேச மாட்டார்கள், பிறவிடம் பேச மாட்டார்கள். திருமணமாகும் முன் பெண்ணை இடைவிடாது நினைக்கின்றார்கள். ஆண் என்ன நினைக்கிறான், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இடைவிடாமல் பெண்ணை நினைக்கின்றான். அப்படி இடைவிடாமல் பெண்ணை நினைக்கின்ற திருமணம் ஆவதற்கு முன்னால் இருக்கின்ற ஆண்மகனுக்கு அதில் கவர்ச்சி தெரிவதை போல் காதல் தெரிவது இல்லை. காதல்னா அன்பு, காதல்ங்கிற வார்த்தைக்கு நேரடியா நிறைய சொற்கொடி நான் சொல்லியிருக்கேன், காதல்ங்கிற வார்த்தைக்கு நேரடியா காதல்ங்கிற அர்த்தம் பண்ணக்கூடாது. அன்பு தெரியவில்லை அவனுக்கு, என்ன தெரிகிறது திருமணம் ஆவதற்கு முன்னாடி கவர்ச்சி தான் தெரிகிறது தவிர அன்பு என்ற காதல் தெரிவதில்லை. இவை அவரை காதலை பற்றி சிந்திக்க செய்தது. ஆண்மகள்லாம் வந்து இதுதான் நினைக்கிறானே தவிர உயர்ந்த காதல் என்ற அன்பை கவனிக்க மாட்டேங்கிறான என்ற இந்த ஒரு செய்தி அவரை, அப்பாவை காதலை பற்றி சிந்திக்க செய்ததுதான். இது வரைக்கும் படிச்சிருக்கோம் அந்த மாதிரி எங்கேயாவது அப்பாவுடைய எழுத்துக்கள்ல இங்க எழுதுகிறார். என்னென்னலாம் அவருக்கு சிந்தனை வருகிறது, அவர் நினைச்சு பார்க்கிறார். ராமன் சீதை உறவுல அவருக்கு என்ன தெரிகிறது என்றால், ராமன் சீதை உறவில் அப்பாவுக்கு கடமை தெரிகிறது, கடமை தெரிகிறது. லைலா மஜ்னு உறவுல இளமை தெரிகிறது. ரோமியோ ஜூலியட் உறவில இளமையின் வலிமை லட்சியமாக இருக்கிறது, வைட்டல் இன்ஃபாக்சுவேஷன், அறிவற்ற மோகம்னு சொல்லுவோம். அப்ப இளமையினுடைய வலிமை லட்சியமாக தெரிகிறது அப்பாவுக்கு. இதெல்லாம் அப்பா சிந்தித்து பார்த்த விஷயங்கள். விஷன் ஆப் டாண்டே என்ற ஒரு புத்தகம், டாண்டேயின் தரிசனம் என்ற ஒரு உலக புகழ் பெற்ற இத்தாலிய நெடுங்காவியம். அது டாண்டே என்பவர் பேட்ரிஸ் என்ற பெண்ணை விரும்புகிறார். தான் விரும்பிய பேட்ரிஸை அவர் இழக்கின்றார், அவரால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பேட்ரிஸ் மற்றொருவனை மணந்து போகின்றார். இவர் டாண்டே யாரை விரும்புகின்றாரோ அவரை திருமணமாக செய்ய முடியவில்லை. அப்போ டாண்டேயினுடைய உள்ள நிகழ்வு தான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை, அந்த திருமணம் நடக்கவில்லை, அவர் மற்றொருவரை மறந்து விடுகின்றார் என்ற ஒரு நிலையில அந்த டாண்டேயினுடைய உள்ள நெகிழ்வு, அவருடைய மனசுல உள்ள நெகிழ்ச்சி உணர்ச்சி மலராக காவியமானதை. அந்த விஷன் ஆஃப் டாண்டேல எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, அந்த டாண்டேயினுடைய உள்ள நெகிழ்வு உணர்ச்சி மலராக காவியமானதை அப்பா கேள்விப்பட்டு அதை படித்திருக்கின்றார், மீண்டும் மீண்டும் படித்தார். அப்பா புத்தகத்தை படிச்ச நம்மள மாதிரி ஒரு சில பேர் மலஞ்சீவியத்தை புத்தகத்தை படிச்சுட்டோம்னா படிச்சுட்டேமாங்க, மலஞ்சீவம் இன்னைக்குதான் வந்திருக்கோம், நாளை கேட்டா படிச்சு முடிச்சுட்டேமாங்க. அவங்க எப்படி குமுதம் கல்கண்டு ஆனந்தகண்டு படிக்கிற மாதிரி படிக்கிறது, அந்த மாதிரி படிச்சா அது படிக்கும், ஒரு பக்கம் படிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். அது மாதிரி அற்புதமான விஷயங்கள் அடங்கியதை திரும்ப திரும்ப நம்ம படிக்க வேண்டும். அது அப்பா செய்யறாரு, அந்த விஷன் ஆஃப் டாண்டே திரும்ப திரும்ப படிக்கின்றார். படித்த பிறகு அவர் நினைத்து பார்க்கின்றார், அந்த காவியம் கருத்தை கொள்ளை கொள்வது போல், விஷன் ஆஃப் டாண்டே கருத்தை கொள்ளை கொள்வது போல் காதல் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை. இவருக்கு என்ன ஒண்ணு, காதலை பத்தி தான் யாருமே ஒண்ணு சொல்லல அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலத்துல படிக்கும் பொழுது அதுலயும் அவருக்கு நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. இந்த கருத்துக்கள் எல்லாம் அவருடைய மனசுல நிறைஞ்சி இருக்கும் பொழுது சிந்தசிஸ் படிக்கிறார். அந்த காலகட்டத்தில் சிந்தசிஸ் படிக்கிறார். அப்பா சிந்தசிஸ் படித்த பிறகு இந்திய பெண் தன்னுடைய கணவனுக்காக காத்திருப்பதை நினைக்கின்றார். இந்திய பெண்ணினுடைய இயற்கையான ஒரு தகுதி மனநிலை என்னவென்றால், எத்தனை காலகட்டம் பிரிந்தாலும் தன்னுடைய கணவன் திரும்ப தன்னுடன் வந்து சேருவான் என்பதுதான் இந்திய பெண்ணினுடைய மனநிலை. அதை இங்கே குறிப்பிடுகின்றார். சிந்தசிஸ் படித்த பிறகு இந்திய பெண் தன்னுடைய கணவனுக்காக தான் காத்திருப்பதை நினைத்து பார்க்கின்றார். கண்டதும் காதல் என்ற கருத்தின் பின்னால் உள்ள ஆன்மீக தத்துவத்தை பற்றி அப்பா சிந்திக்கின்றார். அண்ணலும் நோக்கினால் அவரும் நோக்கினார் படிச்சோம். கண்டதும் காதல், அந்த கண்டதும் காதல்ங்கிறனா அதனுடைய ஆன்மீக தத்துவம் என்ன என்பதை பற்றி எல்லாம் இப்படி அப்பா சிந்திக்க ஆரம்பிச்சுக்கிறார். இப்ப நம்ம இரண்டாவது பாயிண்ட் எதுல இருக்கிறோம், ஏன்னா இப்ப இதுல லைத்து போய் அப்பாவுடைய அனுபவத்தின் லைத்து போய் இரண்டாவது பாயிண்ட் ஞாபகம், லைஃப் ரெஸ்பான்ஸ் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது எதை நிர்ணயிக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகம் புறத்தை நிர்ணயிக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பகவான் இதை பற்றி ஏதாவது எழுதியிருக்கிறாரா என்று பார்க்கின்றார். கிருஷ்ணலீலையை பற்றி பகவான் எழுதியை நினைவுபடுத்தி பார்க்கின்றார். இருந்தாலும் அப்பா அவர்களுக்கு காதல் என்ற கருத்தை இந்த உலகம், கவிஞர்கள், ஞானிகள், மேதைகள் இவர்களெல்லாம் கூறியவையெல்லாம் அவருக்கு போதுமான திருப்தியை அளிக்கவில்லை. எங்கெங்கே தேடி பார்க்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிறார். அவருக்கு இதுவரை புலப்படவில்லை. ஷேக்ஸ்பியரை பார்க்கிறார், ஷேக்ஸ்பியரை மிட்சமர்ஸ் நைட்டை படிக்க பார்க்கிறார். நாடகத்துல டைட்டேனியா என்ற ஒரு தேவதை ராணி பாட்டம் என்பவனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும் பொழுது இந்த குட்டி தேவதைகளை என்ன பண்ணுது, பாட்டம் என்பவருடைய தலையை வந்து கழுது தலையா மாத்திடுது. அவ வந்து ஒரு ராணி, யாரு பேர் என்ன சொன்னா, டைட்டேனியா. அவர் யாரை விரும்புகின்றார், பாட்டம் என்பவரை விரும்புகின்றார். பாட்டம் என்பவருடைய தலையை என்ன தலையா மாற்று, குட்டி தேவதைகள் கழுது தலையாக மாற்றி விடுகிறது. அவள் அந்த கழுதை தலையை கட்டி தழுவி பேசும் காதல் மொழிகள். டைட்டானியா பாட்டம் என்பவருடைய கழுதை தலையை கட்டி தழுவி பேசுகின்ற காதல் மொழிகள் பிரசித்தமானவை. அதையும் படிக்கிறார் அப்பா, அவையெல்லாம் பிரசித்தமானவை. மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டார், மகாபாரதத்துக்கு வந்துட்டார். திரௌபதியை கணவர்கள் கைவிட்ட பின் அந்த மகாசபையில பஞ்ச பாண்டவர்களும் கைவிட்டு விட்டார்கள். அங்க இருக்கின்ற சபையில் இருக்கின்ற உயர்ந்தோர் எல்லாம் பீஷ்மாச்சாரியர்ல தொடங்கி பீஷ்மர், கிருபாச்சாரியா, துரோணாச்சாரியா, புத்தர் என்ற மகா ஞானிகளும் அறிஞர்களும் உள்ள சபையில அந்த மகா சபை அவளை கைவிட்டு விடுகிறது. தர்மமும் தவறி விடுகின்றது. அவளுடைய மானத்தை காப்பதற்கு அவள் யாரை அழைக்கின்றாள், கிருஷ்ணனை அழைக்கின்றாள். அப்படி கிருஷ்ணனை அழைத்து உள்ளே சென்று உட்ஜோதியில் கலந்து ஹரி ஹரி என்று கலக்கின்றாள். அந்த உட்ஜோதியில கலந்தால் உலகத்தை மறந்தால் தெய்வம் அனுகிரகம் செய்தது. அந்த உள் உணர்வை பகவான் விளக்கும் இடங்களில் பகவான் எழுதுகிறார் அந்த திரௌபதியினுடைய அந்த உள் உணர்வை. அந்த விஷயத்தை மகாகவி பாரதி எப்படி தெரிவிக்கிறார் என்றால், தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டிருப்பாய். பாரதி எழுதினது என்ன எழுதியிருக்கார் பாரதி, தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டிருப்பாய் என எழுதியதில் அப்பாவுடைய வெகுநாள் நெடுநாள் கேள்விக்கு லைஃப் ரெஸ்பான்ஸாக விடை இருந்தது. இப்ப லைஃப் ரெஸ்பான்ஸ்க்கு விடை எனக்கு தெரியல, எனக்கு எங்க விடை தெரிஞ்சதுன்னு சொன்னா, பகவான் எழுதிய செய்திக்கு பாரதி ஒரு கவிதை எழுதுறான். அதுல ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. என்ன வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது, தானத்து ஸ்ரீதேவி தன் தாளினை கை கொண்டிருப்பாய் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அந்த விஷயத்தை படித்த பிறகு எனக்கு லைஃப் ரெஸ்பான்ஸ் புரிந்தது. அப்ப அதுல என்ன எழுதியிருக்கார் பாரதி, அப்பா எழுதியிருக்கார் நிறைய இடத்துல, பகவானும் அன்னையும் என்ன கருத்துக்களை வெளியிட விரும்புகின்றார்களோ அந்த கருத்துக்களை தாங்கி இருப்பதுதான் பாரதியினுடைய வரிகள் எல்லாமே. பாரதி எழுதுகின்ற எல்லா விஷயங்களிலும் பகவான் அன்னை வெளிப்படுவார் என்ற செய்தியை அப்பா சொல்லியிருக்கிறார். அப்ப பாரதி எழுதின கருத்துல தான் நான் லைஃப் ரெஸ்பான்ஸுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதை எப்படி நான் புரிந்து கொண்டேன் என்றால், நிறைய பேர் நம்ம சொற்பொழிவை கேட்டிருப்போம், மற்ற விஷயங்களை படிச்சிருப்போம். திரௌபதி என்ன பண்றா, தன்னுடைய சேலையை அவள் துய்க்கும் பொழுது, துச்சாதனை எரிக்கும் பொழுது, கிருஷ்ணா கிருஷ்ணான இந்த தன்னுடைய சேலையை பிடிச்சுக்கிட்டே முதல்ல கூப்பிடுறா. சேலையை பிடிச்சிருக்கிற வரைக்கும் அவளுக்கு நம்பிக்கை தான் மேலதான் இருக்க, சேலையை விடல. கொஞ்ச நாள் கழிச்சுன்னா கொஞ்சம் நாழியாக ஆக ஒன்னும் ரெஸ்பான்ஸே இல்ல. அதுக்கு பிறகு என்ன பண்றா, தான் பிடித்திருந்த சேலையை இருந்து கையை எடுத்து விட்டு, அதுதான் இங்க சொல்றார், தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டிருப்பாய். கை கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸே இருக்காது, கிருஷ்ணன் பதில் இருக்காது. இந்த கையை ரெண்டி எடுத்துட்டு கிருஷ்ணா அப்படின்னு அந்த உள் ஜோதியில கலக்கின்றாள் என்பது நம்முடைய சரண்டர் என்று சொல்லப்படுகின்ற சரணாகதி முழுமையாக இருக்க வேண்டும். சரண்டர் சுட் பி கம்ப்ளீட், அதுதான் எழுதுறாரு. அப்ப அந்த சரண்டர் என்ற விஷயம் முழுமையாக இருந்தால் அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். லைஃப் வில் ரெஸ்பாண்ட், மதர் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது நம்ம பார்த்துருக்கின்றோம். வியாதி, வேலை, வரன், காலேஜ் அட்மிஷன், வீடு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது அந்த பிரச்சனையை நம்ம மதர்கிட்ட விட்ட பிறகு, அந்த கவலை எதுவாக இருந்தாலும் மதரிடம் விட்ட பிறகு, நம்முடைய மனசுல அந்த நினைவுல பிரச்சனை இருந்தால் நாம முழுமையா சரண சமர்ப்பணம் பண்ணலன்னு அர்த்தம். சரண்டர் இஸ் பார்ஷியல், இட் இஸ் நாட் கம்ப்ளீட், இட் இஸ் இன்கம்ப்ளீட். அப்ப எப்போ நமக்கு அந்த விஷயம் தெரியும், முழுவதுமாக நாம் மறந்து விட வேண்டும். அன்னையிடம் சொன்ன பிறகு அந்த பிரச்சனையை நாம் முழுவதாக மறந்து விட்டோம் என்றால் அது சரண்டர் ஆகியிருக்கிறது முழுமையாக என்று பொருள். அந்த சரண்டர் முழுமையாக இருக்கும் பட்சத்தில் கிரேஸ் என்று சொல்லப்படுகின்ற அருள் உடனடியாக செயல்படும். இட் வில் ஆக்ட் இமீடியட்லி. இதைத்தான் அப்பா என்ன சொல்றார், லைஃப் ரெஸ்பான்ஸ் செய்யும். லைஃப் ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை படித்த பிறகு அப்பாவுக்கு அந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரிந்து கொள்கின்றார். அவ கையில சீலையை வைத்திருக்கின்ற வரை எதுவுமே ஆக்ட் பண்ணல, அதை விட்டுட்டு முழுமையா தன்னுடைய சரண்டரை கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் மாய சேலை வர தொடங்கியது. இந்த பாரதி எழுதின இந்த செய்தியை படித்த பிறகுதான் பாரதி எழுதிய தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டிருப்பாய் என எழுதியதில் அப்பாவினுடைய நெடுநாள் கேள்விக்கு, அதாவது லைஃப் ரெஸ்பான்ஸுக்கு அவருக்கு விடை கிடைத்தது என்ற செய்தி இங்க சொல்லியிருக்கின்றார். அப்பா நிறைய எழுத்துக்கள்ல இந்த கதைகளை நிறைய எழுதுகிறார். இந்த கதைகளை குறிப்பிட்டு நிறைய எழுதுகின்றார். பெண் தனக்கு வருகின்ற மணாலனை மனதால் வலித்து காத்திருப்பதை, தனக்கு எப்படி புருஷன் வரணும் என்று நினைத்து காத்திருப்பதை அகிலன் எழுதிய கதையில் வருகின்ற கமலமும், ஜானகிராமன் எழுதிய கதையில் வருகின்ற ருக்குவும் அப்பழுக்கென்று எடுத்து கூறுகின்றனர். நான் வகுப்பறையில கிளாஸ் எடுக்கும் பொழுது அந்த குழந்தை, இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 50-50 இருக்கும். இதுல மேக்சிமம் கேர்ள்ஸ் தான் இருக்கும் அந்த கிளாஸ்ல. 40 பெண் குழந்தைங்கன்னா பசங்க 20 பேர் இருக்கும். என் பையன் படிக்கிற கிளாஸ் மொத்தமே 10 பையன் தான். அதுல பார்த்தா 40-45 பிள்ளைங்க பெண் குழந்தைங்க. அப்ப இந்த பெண் குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லுன்னு சொன்னா, தயவு செய்து மாமியார்னா இப்படிதான் இருப்பாங்க, மாமியார்னா கொடுமைதான் படுத்துவாங்க, மனசுல நீங்க அது மாதிரி ஒரு கான்செப்ட ஏற்படுத்திக்காதீங்க. நமக்கு வர்ற மாமியார் நம்மள மகளோட அதிகமா வச்சிருப்பாங்க சந்தோஷமா, நம்ம அம்மாவோட நம்ம மாமியார் நல்லபடியா வச்சிருப்பாங்க. இதே எண்ணத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்தே இருந்தீர்களே ஆனால் அது உண்மையில நடக்கும்னு நான் ஒரு அட்வைஸ் தான். நிறைய வந்து குழந்தைங்களுக்கு அப்பா எழுதின விஷயத்தில அப்பான்னு சொல்லாம மதர்னு சொல்லாம விஷயத்த சொல்றது, அதுல நிறைய பிள்ளைங்க ரீச் ஆயிடும். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு அப்பா, இந்த ருக்குவும் கமலமும் தன்னுடைய மணாலனை மனதால் வரித்து காத்திருந்தவர்கள், ஆனால் இருவரும் ஏமாந்து போனார்கள். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கணவர் கிடைக்கின்றார். அதையும் தாண்டி சந்துரு, லலிதா, சந்திரசேகரன் என்ற இரண்டு கேரக்டரை பத்தி அப்பா நிறைய எழுதியிருக்கிறார். அது 1940 கூப்பா ராஜகோபாலன் என்று அவர் எழுதிய கதை. அது அநேகமா அன்பர்களுக்கு தெரியும், பல அன்பர்களுக்கு தெரியவில்லை என்பதை ஒரு சுருக்கமா அதை சொல்லிடுவான். சந்திரசேகரனும் லலிதாவும் பிரசிடன்சி காலேஜில் படிக்கிறவங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. சந்திரசேகரன் வந்து ஆன்மகன்களே உயர்ந்த குணம் படைத்தவர், யார்த்தையும் அனாவசியம் பேச மாட்டார், அன்பே உருவானவர், அடக்கமானவர். அதே மாதிரி லலிதாவும் நாயகரும் நாயகியும், லலிதாவும் அதே மாதிரி அந்த பெண்மைக்கே உரிய லட்சணம் பொருந்திய அழகான அடக்கமான அபூர்வமான ஒரு பெண்மணி. சந்திரசேகரன் லலிதாவை பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் மாட்டார். லலிதாவும் எந்த ஆன்மகனையும் பார்க்க மாட்டார். லலிதாவுக்கு ஒரு எண்ணம், சந்திரசேகரனோட நம்ம பார்த்து பேசினா என்ன, உங்களுக்கு ஆர்வம் தோன்றியது. அப்ப ஆசிரியர் தங்கியிருந்த ரெண்டு பேரும் லலிதாவும் சந்திரசேகரனும் பார்க்கின்றார்கள். இருவருக்கும் மனம் ஒப்புகின்றது. சந்திரசேகரன் தன்னுடைய கிராமத்துல வாழ்கின்ற அப்பாவுக்கு கூட சொல்ல முடியாமல் லலிதாவை திருமணம் செய்து தனி குடித்தனம் வைத்து விடுகிறார். இது எழுதப்பட்ட வருஷம் 1940, அதை ஞாபகம் வச்சுக்கணும். 1940 இந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கிறார் சூப்பர் ராஜகோபாலன். அது அப்பா அடிக்கடி எல்லா விஷயத்திலும் எழுதுவார். இப்படி தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்து விட்டது என்ற செய்தி கிராமத்தில் இருக்கின்ற சந்திரசேகரனுடைய அப்பாவுக்கு தெரிகிறது. அவர் எள்ளும் கொள்ளுமாக வெடித்து அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். அந்த மருமகளை பார்க்கணும், பையனை பார்க்கணும், ரொம்ப வேகமா ஆத்மார்த்தம் ரொம்ப வேகமா எள்ளும் கொள்ளும் வெடித்து வருகிறார். அப்பா எழுதுறார், வந்தோடனே வீட்டுக்கு வர்றார். அப்போ சந்திரசேகரன் மார்க்கெட்டுக்கு போயிடுறார், வீட்டுல இல்ல. லலிதா வந்த ஒரு மாமனார் தான் தெரிந்து கொண்டு பக்குவமாக பேசுகின்றார். இவர் ஏறிட்டே பார்க்காத மாமனார் அந்த குரலின் இனிமையை கண்டு ஏறிட்டு பார்க்கிறார். அவருடைய குரல் இனிமையை கேட்டுட்டு அவளை பார்க்கின்றார். காஃபியை கொண்டு வந்து கொடுக்கின்றார். அவரை பார்த்த கணத்துல அவருக்கு லலிதா அம்மணியாகவே காட்சி அளிக்கின்றார். சாட்சாத்து ஒரு ஆன்மீக சக்தியாக அவருக்கு காட்சி அளிக்கின்றார். எல்லும் கொள்ளும் வெடிச்சது போய் எல்லாம் மாறி போச்சு. என்ன ஆகிவிட்டது என்றால், லலிதாவுக்காக தன் மகன் செய்த தப்பை மன்னித்து விட்டார். யாருக்கா தான் மகன் செஞ்சா தப்பு செஞ்சா நினைச்சு வந்தவரு யாருக்கா விட்டு கொடுத்தாரு, லலிதாவுக்காக விட்டு கொடுத்து விட்டார். அந்த அபூர்வமான பெண்மணியிடம் உடனே வந்து சாப்பிட்டு ஏதாச்சும் வந்தவர் 4 நாள் தங்கிட்டு திரும்ப கிராமத்து போய் வீட்டு கதவை போய் தட்டுறாரு. மாமனார் என்ன சொல்லி தட்டாரு தெரியுமோ, லலிதா லலிதான்னு தட்டுறாராம். அப்ப எந்த அளவுக்கு அந்த லலிதா என்ற பெண் அந்த பெண்மைக்கே உரிய அடக்கம், அந்த அபூர்வமான பெண் எவ்வளவு உயர்ந்த அம்சம் கொண்டவள் என்றெல்லாம் அப்பா எழுதியிருக்கிறார். இதை ஒவ்வொரு பெண்மணிகளும் படிக்க வேண்டும். அந்த பெண்கள் எல்லாம் படித்து அந்த பெண்ணுடைய உயர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தில் இங்கே சொல்கின்றார். இது இந்த லலிதா பெற்ற சந்திரசேகரன் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்று சொல்கின்றார். ஏன் சந்திரசேகரன் கிடைத்தான் லலிதாவுக்கு என்றால், அது லைஃப் ரெஸ்பான்ஸ். எலிசபெத் வெம்பர்லியை விரும்பினால் லைஃப் ரெஸ்பான்ஸாக யாரு கிடைத்தார், டார்சி கிடைத்தார். டார்சிக்கு காதல், எலிசபெத்திற்கு ஆசை. டார்சிக்கு காதலாம், எலிசபெத்துக்கு ஆசையா. இந்த லைஃப் ரெஸ்பான்ஸை பற்றி சொல்லி இப்ப அப்பா இன்னொரு விஷயத்தை சொல்றார். 1930 உப்பு சத்தியாகிரகம், 1940 சர்ச்சில் தன்னுடைய மக்களை நோக்கி போருக்கு புறப்படுங்கள், ஜெர்மானியர்களை அழிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். 1933 அமெரிக்க முன்னாள் அதிபர் ரூஸ்வெல்ட் திவாலான பேங்க்ல பணத்தை திரும்ப கொண்டு வந்து போடுங்க, அப்பதான் நம்முடைய எக்கானமி பொருளாதாரத்தை சரி செய்ய முடியும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். இதெல்லாம் லைஃப் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் எப்படி லைஃப் ரெஸ்பான்ஸ் என்று சொன்னால், தாங்கள் செய்கின்ற அந்த காரியங்கள்ல தங்களுக்கு இருக்கின்ற முழு நம்பிக்கை. நாம எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் முதல்ல நமக்கு நம்பிக்கை வேணும். அவர்களுக்கு இருந்த அவரவர் மீது உள்ள அந்த முழு நம்பிக்கை அவர்கள் மீது இருந்த காரணத்தினால் அவர்கள் அனைவராலும் மக்களிடமிருந்து ரெஸ்பான்ஸை பார்க்க முடிந்தது. இதுதான் லைஃப் ரெஸ்பான்ஸ். லைஃப் ரெஸ்பான்ஸ் அர்த்தம் என்ன, நமக்கு முதல்ல நம்ம அன்னைகிட்ட முழு நம்பிக்கை இருக்கா, இருந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி இவர்கள் செய்கின்ற உப்பு சத்தியாகிரகம், போருக்கு வாங்கன்னு சொன்னது, திவாலான பேங்க்ல திரும்ப பணத்தை போடுங்கன்னு சொன்னதுன்னு சொன்னா, எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கு, என் மக்கள் நான் சொல்வதை கேட்பார்கள், இந்த நாட்டு முன்னேற்றத்திற்காக நாட்டு சுதந்திரத்திற்காக என்ற நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அவர்களுடைய மீது இருந்த அவரவர் நம்பிக்கை ரெஸ்பான்ஸாக மக்களை வரவழைத்தது என்பதை லைஃப் ரெஸ்பான்ஸ் என்று இங்கே சொல்கின்றார். இப்படி வாழ்வு அன்றாடம் எந்த செயலையும் லைஃப் ரெஸ்பான்ஸாக செய்வதை அப்பா அறிந்தார். அதன் அடிப்படையில் தான் பகவான் யோக தத்துவத்தை தியரி ஆஃப் சோசியல் எவல்யூஷன், சமூக பரிணாம கொள்கையாக எழுதினார் என்று சொல்லி இந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ன யோகம் என்றால் வாழ்வை யோகமாக்குகின்ற ஞானம். அப்ப லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற ஞானம் அன்னை அன்பர்களுக்கு இருந்தால், எந்த அன்பருக்கு லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற ஞானம் இருக்கிறதோ அந்த அன்பருடைய வாழ்வு என்னவாக மாறும் என்று சொல்கிறார் என்றால் யோகமாக மாறும் என்று சொல்கின்றார். லைஃப் ரெஸ்பான்ஸ் வாழ்வை யோகமாக்கும் ஞானம் என்று இந்த இரண்டாவது செய்தியை முடிக்கின்றார் குருநாதர் அவர்கள். இப்ப நாம மூன்றாவது செய்திக்கு போகின்றோம். நாமே உருவாக்கிய பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிற்கு நாமே அடிமையாவதை தடுக்க வேண்டும். நம் கண்டுபிடிப்புகளை விட நாமே முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உணர்வு வலுப்பெறுகின்ற அளவிற்கு வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும் என்பதுதான் மூன்றாவது செய்தி. பணம், பதவி, அதிகாரம் இதெல்லாம் நாம படைச்சது, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இவற்றுக்கு மனிதனே என்ன ஆயிடுறான், அடிமை ஆகிறான். அப்படி இவற்றுக்கு மனிதன் அடிமையாகாமல் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்ற ஒரு வலு தன்மை உணர்வு இருந்தால் வாழ்க்கை அவனுக்கு கட்டுப்படும் என்ற மூன்றாவது செய்தி இங்க அண்ணா அவர்கள் எழுதிய செய்திக்கு அப்பா விளக்கம் கொடுத்திருக்கின்றார். மனிதனுக்கு பலம் பல, மனுஷனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி, பல இருக்கிறது. பலவீனம் பலத்தோட அதிகமா இருக்குமா குறைச்சலா இருக்குமா? அப்பா எழுதுறாரு, பலம் பல, பலவீனம் பல, அதிகம் இல்ல, ப்ளூரல்ல போயிட்டாரு, பல பல. அப்படி பலவீனம் பல பல என்று சொல்லி அவற்றுள் இதுவும் ஒன்று. எதுவும் ஒன்று? தான் ஏற்படுத்திய, தான் உருவாக்கிய கருவிக்கே தான் அடிமையாவது. இவன் தான் கண்டுபிடிச்சான் அந்த கருவியை, கடைசி அவனே அந்த கருவிக்கு கட்டுப்படுறவன் ஆகின்றான் என்பதுதான் இதுவும் ஒன்று. இவற்றுள் தலையாய இரண்டு, இரண்டு முக்கியமான விஷயம் தான் உற்பத்தி பண்ணதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு அவன் அடிமையாருது. ஒன்னு என்ன? மனைவி. ரெண்டு என்ன? பணம். ஒன்னு மனைவி, ரெண்டு மனம். இவை தொன்று தொட்டு நடப்பவை, இதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இப்ப ஆயிரம் தொழில் இருக்கிறது நாட்டுல, நிறைய தொழில் இருக்கிறது. ஆயிரம் தொழில்கள், நூறு தொழில்கள் பார்த்தோம்னா நடக்கின்ற ஆயிரம் தொழில்கள்ல நாட்டுல, அது நூறு தொழில்கள் பார்த்தோம்னால் நூறு தொழில்களில் மேனேஜர் என்ன சொல்றாரோ அவர்படிதான் முதலாளி நடப்பார். மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணது யாரு? முதலாளி. தான் அப்பாயின்ட் பண்ணின அந்த மேனேஜருக்கு யாரு கட்டுப்பட்டு போறாரு? முதலாளி கட்டுப்பட்டு போகின்றார். ஆயிரம் தொழில்களில் சுமார் நூறு தொழில்களில் மேனேஜர் சொற்படி முதலாளி நடக்கின்றனர். ஓரிரு இடத்தில் முதலாளி சிரமப்பட்டு அவதிப்படுவதை காணலாம். அப்படி இருக்கும்போது சில முதலாளிகள் அவதிப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி என்று பொதுவான கருத்தை சொல்லி ஆண் பெண்ணுக்கு வருகின்றார். ஆண் பெண்ணை ஆள்வதுதான் பரம்பரை. ஆண் பெண்ணை ஆள்வதுதான் பரம்பரை. இங்கிலாந்துல 1900 வருஷம் வரைக்கும் பெண் என்பவள் ஆணின் உடைமை. பெண் யாருக்கு உரிமையானவள்? ஆணுக்கு உரிமையானவள். 1900 பத்தி எழுதுறாரப்பா. அந்த காலகட்டத்தில் ஒரு கதையில எழுதுறாங்க. ஒரு கதையில் கணவன் குடித்து விட்டு மனைவியை போதையில் ஏலம் போட்டு விட்டு விடுகிறான். தனக்கு உரியவளான மனைவியை குடி போதையில ஏலம் போட்டு விட்டு விடுகின்றான். இங்கிலாந்துல இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துதான். என்ன சட்டம் இருந்துப்பான்னு கேட்கறதுக்கே வந்து வித்தியாசமான ஒரு சட்டம். மனைவியை கணவன் பரம்பால் அடிக்கலாமா? என்ன ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கானா, அடிக்கிற பரம்பு கட்டை விரலை விட மெலிசா இருக்கணுமா? கட்டை விரலை விட சிறியதாக இருக்கின்ற பரம்பால் மனைவியை கணவன் அடிக்கின்ற உரிமை இங்கிலாந்துல இருந்திருக்கு. இந்தியால இல்ல, எங்க இருந்திருக்கு? இங்கிலாந்துல. இதெல்லாம் 1900 விஷயத்தை எழுதுறார். ஏலத்துல வித்துறான். இப்படி ஆணுக்கு பெண் அடிமை, பெண்ணுடைய உரிமையே ஆணிடம்தான் இருக்கிறது என்ற காலகட்டத்திலையும் மனைவி கிடைத்த கோட்டை தாண்டாத நிலையில கணவன் இருந்திருக்கின்றார். இந்த நிலையிலையும் மனைவி போட்ட கோட்டை யாரு தாண்டல? கணவனுக்கு. இந்த இடத்துல என்னடா இது, யாரு இவன் போட்ட கோட்டை தாண்டினதுனால தானே சீதைக்கு இன்னல் வந்தது. கணவன் போட்ட கோட்டை தானே கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படி மாறி இருக்குதுன்னா, அப்படிதான் இங்கிலாந்துல இருந்து இருக்கு இந்த காலகட்டம். 18 நூற்றாண்டு நடந்த செய்திய அப்பா எழுதுறாரு. இப்படி அடிப்பதற்கு உரிமையும் உரிமையானவளை ஏலம் போடுவதற்கான தகுதியும் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட மனைவி கிழித்த கோட்டை தாண்டக்கூடாத ஒரு கணவனும் இருந்திருக்கின்றார்கள் என்று ஒரு பிஷப் ஒரு கதையை எழுதியிருக்கின்றார். அப்படி நடந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் என்னவென்றால், இதன் பின்னால் உள்ள ஆன்மீக உண்மை அப்ப எழுதுறாரு இந்த கதை இந்த நிலைமையான ஒரு நேரத்தில். ஆன்மீக உண்மை என்னவென்றால், உடலால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணாங்கட்டி மனிதன் உடலால் வாழ்றான், அவன் உணர்வாலோ மனசாலோ ஆன்மாவாலோ வாழல, எதால வாழ்கின்ற மனிதன் 18 சொல்றாரு. உடலால் வாழ்கின்ற மண்ணாங்கட்டி மனிதனா மடையன்னு அர்த்தம். ஏன்னா ஒண்ணும் தலையில என்ன மண்ணாங்கட்டியா இருக்கு களிமண்ணா இருக்குன்னு சொல்றது வாஜ்யாரு அந்த காலத்துல. இப்ப எல்லாம் கேட்டா அரசு விடுவாங்க, அதெல்லாம் கேட்க கூடாது. மண்ணாங்கட்டி மடையனான மனிதன் உள்பட எல்லோருக்குமே உள்ளத்தின் உருக்கம் தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் என்ன வேணும்? உருக்கம் வேணும். என்ன உருக்கம்? உள்ளத்தின் உருக்கம் தேவைப்படுகிறது. அந்த உள்ளத்தின் உருக்கத்தை தருவது யார்? கணவனுக்கு என்றால் மனைவிதான். அதை தருபவள் பெண்ணாகிய மனைவி. அந்த உள்ளத்தினுடைய உருக்கத்தை தரக்கூடியவள் பெண்ணாகிய மனைவி. அதற்காக அவளுக்கு மனம் விரும்பி அடிமையாகி அடிமையாக இருப்பதற்கு உள்ளூர ஆண்மகன் பிரியப்படுகின்றான். இப்போ பெண்ணுக்கு ஆண் அடிமையாக இருக்கின்றான் என்பதுதான் இப்ப ஒரு விஷயத்தையும் எழுதுகின்றார். எப்படி வந்து ஒரு பெண் என்ற மனைவிக்கு ஆண்மகன் அடிமையாக பிரியப்படுகின்றான், இப்படி மண்ணாங்கட்டி மனிதன் உள்பட எல்லோருமே உள்ளத்தின் உருக்கத்திற்காக ஏங்கி அந்த ஏக்கத்தை அடைவதற்காக அவன் அடிமைப்படுகின்றான். அடிமைப்படுகின்றவன் யாருக்கு அடிமைப்படுகின்றான் என்றால் அதை தருகின்ற பெண் என்ற மனைவிக்கு என்று பெண்ணை பற்றி சொல்கின்றார். அடுத்தது பணத்தை சொல்றார். பணத்தை யாரு சிருஷ்டித்தது உலகத்துல? இறைவனா பணத்தை சிருஷ்டித்தான். மனிதன் தான் சிருஷ்டித்தான் என் பணத்தை. பணத்துக்கு உயிர் இருக்கிறதா என்றால் உயிரற்றது. ஆனால் பணம் ஏற்பட்ட பிறகு பணத்திற்கு மரியாதை வந்துவிட்டது. பணத்துக்கு தான் ரொம்ப மரியாதை. சன் டிவியில பாக்குறவங்க நீங்களும் எல்லாம் கோடி, அப்பா 100,000 10,00,000 1 கோடிக்கு வந்த மாதிரி இப்ப எல்லாம் ப்ரோக்ராம்லாம் 1 கோடியா ஆயிடுச்சுப்ப. பணத்திற்கு மரியாதை வந்துவிட்டது. மனிதன் அந்த மரியாதைக்கு ஆசைப்படுகின்றான், பணத்திற்கு அடிமையாகின்றான். 20 வருஷத்துக்கு முன்னா எவ்வளவு பணம் இருந்ததோ அது மாதிரி 20 மடங்கு பணம் இன்றைக்கு இருக்கின்றது. பணம் ஐரோப்பாவில் பிரச்சனையாக உலக அரசாங்கம் கவிழ்கின்ற நிலை கூட எழுந்து உலகத்து பேரறிஞர்கள் அனைவரும் செய்வது அறியாமல் திகைத்த காலம் இருந்தது உள்ளனர். அப்படி அவர்களில் இருவர் பணத்தை ஆராய்ச்சி செய்து நோபல் பரிசு பெற்றவர்களும் உண்டு. பணத்தை உருவாக்கிய மனிதன் பணத்திற்கே அடிமையானான் என்ற செய்தி இங்கு சொல்கின்றார். அதே போல பட்டத்திற்கும் மனிதன் அடிமை. பட்டம் பதவி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட்ட இப்போ இந்த மாசம் மலர்ந்தீவியெல்லாம் படிச்சிருப்போம் அனையமா, இம்மாத செய்தி ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். பட்டத்திற்கும் பதவிக்கும் மனிதன் அடிமைன்னு சொல்லி இப்ப இம்மாத செய்தி என்னன்னு கேட்டேன். அதனால இப்ப நம்ம சூழ்நிலை நம்ம எல்லாரும் சூழ்நிலை தஞ்சாவூர் தியான மைய பொறுப்பாளர் பாலசார் சொல்லுவாரு அடிக்கடி, அப்பா ஆசிரியர் நாமெல்லாம் மாணவர்னு சொல்லுவாரு. இது அடிக்கடி சொல்லுவார். மலர்ஜீவி வந்த உடனே முதல்ல இம்மாத செய்தியா எடுத்து பார்ப்பேன், அதுக்கடுத்து இந்த அட்டையில உள்ள ரெண்டு பக்கத்து செய்தியும் படிச்சு பார்ப்பேன். இந்த தடவை நான் என்ன பண்ணினா அதை இம்மாத செய்தி படிச்சுட்டு அகல்யை என்று நினைத்தாயோன சமர்ப்பண ஒரு கதை, இது நான் அதை படிச்சு தூங்கவே இல்லை, தூக்கமே இல்ல. உங்களோட தூக்கம் வருது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வேணா. பதவி வரலாற்றில் பதவியை வரலாற்றில் தானே துறந்த மனிதர் மகாத்மா காந்தி. அவராகவே ஒழுங்கட்டாயமா துறந்துட்டாரு. அப்பதவிக்கு வந்து அவர் வந்து அடிமை ஆகல. லால் பகாதூர் சாஸ்திரி ரயில்வே மினிஸ்டரா இருந்தாரு, ஆக்சிடென்ட்க்கு பொறுப்பேற்று அவர் ரயில்வே மினிஸ்டர்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படியெல்லாம் பட்டம் பதவிக்கு கட்டுப்படாத ஆத்மாக்களும் இருந்த காலத்திலும் நாம் எல்லாம் பட்டத்திற்கும் பதவிக்கும் அடிமைப்படுகின்ற மனிதர்கள் ஆகின்றோம். இதே போல நாம உழைக்கும் உறவுக்கும் தோற்றத்திற்கும் அடிமையானவை 1000 1000. ஒரே ஒரு கோடில் இருக்காரப்பா, வித்யாசாகர் கோட்டில் சாப்பாட்டை போட்ட கதை உலக பிரசித்தம். அது என்ன கதை அப்படின்னு கேட்டோம்னா, கல்கட்டாவில் அவர் வித்யாசாகர்ங்கிறவர் ஒரு கால ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், அவர் ஒரு கிளப்ல போய் நானும் மெம்பர் ஆகணும்னு சொல்லி வேஷ்டி சட்டையோட போறாரு. அந்த கிளப்ல என்ன சொல்லுங்க, வேஷ்டி சட்டை அணிஞ்சிட்டு வந்தா உங்களுக்கு வந்து பர்மிஷனே கிடையாது, நீங்க மெம்பர் ஆக முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க. சரிண்டி இவர் போய் என்ன பண்றாரு, கோட்டு பேண்ட் போட்டுலாம் கோட்டை மாட்டிக்கிட்டு வந்து உள்ள கிளப்ல போயிடுறாரு. அப்ப வந்து சாப்பாடை பரிமாறுறாங்க. அவர் சாப்பாட்டை என்ன பண்றாரு, கோட்டு பையில போட்டு சாப்பிடுறாரு. என்ன என்னங்க, நீங்க கோட்டு பையில, நீங்க தாங்க கோட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அந்த கதை வந்து உலக பிரசித்தமானதுன்னு எங்க அப்பா எழுதியிருக்காரு, வித்யாசோகர் கோட்டில் சாப்பாட்டை போட்ட கதை உலக பிரசித்தம். எல்லாரும் பொதுவாக ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்க, ஒரு மீட்டிங்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி ஆரம்பிப்பாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆரம்பிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாரு, சிக்காகோ மாநாட்டில் பேச ஆரம்பிச்சார். பேசி அந்த ரெண்டு வார்த்தைகளை சொன்னோன்ன வானத்தையே பிளக்கிற அளவுக்கு எழுந்து நின்று எல்லாரும் கை தட்டினாங்க. அப்படின்னா என்ன வார்த்தைகள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மாத்தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாத்தி பேசினார். அந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த பிரசங்கம் கரகோஷம் விண்ணை பிளந்தது. அந்த காலகட்டம் ஆங்கில மோகம் கரை புரண்டு ஓடிய காலகட்டம். அந்த காலகட்டம் இந்திய நாடு கிறிஸ்துவ நாடாக மாறக்கூடிய காலகட்டத்தில் உள்ள நேரம். இந்திய நாடு வந்து என்ன நாடா மாறுகின்ற காலம், கிறிஸ்துவ நாடாக மாறுகின்ற காலம். அந்த காலகட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு ரஷ்ய மாதுவை பின்பற்றி சென்னை வந்து இந்து மத பெருமைகளை எல்லாம் ஏற்று தியோசஃபி என்ற தத்துவத்தை எடுத்து கூறி தியோசஃபிக்கல் சொசைட்டி என்பதையும் அவர் ஆரம்பிக்கின்றார். இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாறுவதை தடுத்த இரண்டு பெருமைக்குரியவர்கள் இந்த அன்னி பெசன்ட் அம்மையாரும் விவேகானந்தர் தான். சிக்காகோ ஸ்பீச்சுக்கு பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் இந்திய நாடு கிறிஸ்துவ நாடாக மாறுவதை தடுத்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் சொன்னார், இந்திய நாடு வந்து கிறிஸ்துவ நாடாக போயிருக்கும். ஏன் என்றால் மனிதன் மனத்தால் செயல்படாமல் உணர்வால் செயல்பட்டதால் இந்த அவல நிலை ஏற்படுகின்றது. ஏன் இந்த அவலம், மனசால செயல்படாம உணர்வால் செயல்பட்ட காரணத்தினால இந்த நிலை ஏற்பட்டது. இப்படி பெண், மனைவி, பணம், பதவி, பட்டம் என்று இந்த பட்டியலை முழுமைப்படுத்தி சிந்தனை செய்பவர் எவரும் சிந்தனையாளர் ஆவார்கள். யாரை எதெல்லாம் மனுஷனை அடிமைப்படுத்தின ஒரு பட்டியல் போட்டு தயாரித்து லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சா அவங்க ஒரு பெரிய சிந்தனையாளர் ஆவார்கள். உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறக்கூடியவர்களாக கூட அவர்கள் மாறலாம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த பட்டியல என்னெல்லாம் இருக்கு, அந்த பட்டியலை எழுதிட்டே போகலாம். முக்கியமாக கருதுவது பணம், பெண், பட்டம், உடை, சட்டம், ஊர் அபிப்பிராயம், ஜாதி, திருமணம், ஜனநாயகம், பொருளாதாரம், அரசியல் தோற்றம், வயது, பீடம், ஐநா அமைப்பு என்று பட்டியல் ஆயிரமானாலும் அந்த பட்டியல் முடியாது என்ற செய்தியை இங்கே குருநாதர் அப்பா அவர்கள் குறிப்பிட்டு அந்த மூன்றாவது செய்தியான நாம் உருவாக்கிய கருவிகளுக்கு நாம் அடிமையாகின்றோம், அந்த கருவிகளுக்கு அடிமையாவதை தவிர்த்து நாம் அவற்றை ஆட்கொள்வோமேயானால் வாழ்க்கை நம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகின்றார். இப்ப மூன்றாவது செய்தி முடித்துவிட்டு இப்ப நாம நான்காவது செய்திக்கு போகின்றோம். ஒரு நீண்ட நடிகை நான்காவது செய்தி, நம்முடைய தனித்தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய முடிவுகளில் உண்மை இருப்பதாக தெரிந்தால், நாம் போகின்ற பாதை சரி என தெரிந்தால், நம் முடிவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சமூகம் நம் முடிவை ஆதரிக்கவில்லை என்பதால் சமூகத்துடன் ஒத்துப்போவது நல்லது என்று நாம் பின்வாங்கக் கூடாது. சமூகத்திற்கு அடிபணியும் அளவிற்கு வாழ்க்கை நமக்கு கட்டுப்படுத்தும். நாம் தனித்தன்மையை கருதும் அளவிற்கு வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும். தனித்தன்மையை நாம் வளர்த்துக் கொள்வோமேயானால் வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும் என்ற செய்தியை இங்கே சொல்கின்றார். ஏனென்றால் தனித்தன்மை உடையவன் மனிதன். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. தனித்தன்மை உடையவன் மனிதன், அவனை மனிதனாக கருத முடியாதுன்னு அன்னை சொல்றாங்க. யாரை மனிதனாக கருத முடியாது என்றால், பயம் இன்று உள்ளவரை ஒருவனை மனிதன் என்று கருத முடியாது. பயம்னு ஒன்னு இருந்தாம மனுஷனே கிடையாதுன்னு யாரு சொல்றா, மதர் சொல்றாங்க. மதருக்கு பிடிச்ச 12 அம்சங்கள்ல மிக உயர்ந்த அம்சமா அன்னை கருது எதுன்னு தெரியுமா, தைரியம் தான். அப்ப பயம் என்று ஒன்று உள்ளவரை அவனை மனுஷனாவே நம்ம ட்ரீட் பண்ண கூடாதுன்னு மதர் சொன்னாங்க. யார் வாழ தகுதியற்றவன், தான் சம்பாதித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன் வாழ தகுதியற்றவன். தனித்தன்மை உடையவன் மனிதன், பயம் இருந்தா மனுஷனை ஏத்துக்க முடியாது. யார் வாழ தகுதியற்றவன், சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை யாரால நடத்த முடியலையோ வாழ தகுதியற்றவன். நமக்கு வேண்டியவர் யார் என நிர்ணயிக்க முடியாத மனிதன், நமக்கு வேண்டியவர் யார் என நிர்ணயிக்க முடியாத மனிதன் நட்புக்கு லாயக்கு இல்லாதவன். நட்பை நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம ஜாக்கிரதையா செலக்ட் பண்ணணும். அப்படி ஒருத்தரால வந்து நட்பை நண்பனை தெரிவு செய்ய முடியவில்லை என்றால் அவன் நட்புக்கு லாயக்கு இல்லாத மனிதன் என்று குறிப்பிடுகின்றார். இப்ப நாட்டில் ஒரு புது விஷயம் நடந்தவுடன், ஒரு புது விஷயம் நடக்கிறது என்றால் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை அது பற்றி கொள்ள முடியாதவன், சிந்தனை இல்லாதவன். 2000 டூ ஐகே ப்ராப்ளம் வந்துச்சு, அதை பத்தி உலகமே சிந்திக்க தொடங்கிய காலகட்டத்தில் அதை பற்றி ஒருத்தனால சிந்திக்க முடியவில்லை என்றால் அவனை சிந்தனை இல்லாதவன் என்று சொல்கின்றார். எளியனை கொடுமை செய்வதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பவன், முடியாத ஒருத்தன் அவனை கொடுமைப்படுத்துறாங்க. எளியனை கொடுமை செய்வதை கண்டு சும்மா இருப்பவன் மனித ஜென்மமே இல்லை, மனித ஜென்மமே கிடையாதான். நன்றி உள்ள நன்றி உணர்வு இல்லாதவன் நல்ல மனிதன் இல்லை. எல்லாருமே மனுஷன் இல்ல மனுஷன் சொன்னா அப்படி ஊர்லயே மனிதர்களே இல்லையா என்றால் அப்ப மனிதனுக்குள்ள தனித்தன்மை என்ன? நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது நாகரிகமான சமூகத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை. அந்த நாகரிகத்தை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் அவன் சமூகத்தை சாராதவன், படிக்காதவன், சாப்பாட்டிற்கு இல்லாதவன், ஓட்டுரிமை பெறாதவன், இவர்கள் எல்லாம் சமூகத்தை சாராத மனிதர்கள். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தை அழித்துடுவோம்னு யாரு சொன்னது? பாரதி சொன்னான். அப்ப வந்து படிக்காதவன், சாப்பாடுக்கு இல்லாதவன், ஓட்டுரிமை பெறாதவன், ஓட்டுரிமை பெற வேண்டும்னு சொல்றார் அப்பா. இவர்கள் எல்லாம் சமூகத்தை சாராத மனிதர்கள். சமூகத்தில் இருந்து கொண்டு அந்த தனித்தன்மையை பெற்றவர்கள், உயர்ந்த குணமுடையவர்கள், உயர்வு உள்ளவர்கள் யார் யார் என்று பார்த்தோமேயானால், முதல்ல மிஸ்டர் பென்னட் அப்ப சொல்றாரப்பா, லிடியா ஓடி போயிட்டா, திருமணமாகின்ற நிகழ்ச்சி ஓடி போன லிடியாவுக்கு எவ்வளவு செலவாகின்றதோ அந்த பணம் முழுவதையும் நான் திருப்பி தருகின்றேன் அப்படின்னு யாரு முடிவு பண்றா? மிஸ்டர் பென்னட் முடிவு செய்கின்றார் என்றால் அது ஒரு பெரிய பண்பு, அது ஒரு ஹானர். இது எல்லார்ட்டையும் எளிதில் காண முடியாது. ஏதோ கல்யாணம் நடந்துச்சு பணம் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இருப்பாங்களே தவிர, மிஸ்டர் பென்னட் அந்த பணம் செலவு முழுவதும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்றார். நாம் காரியங்கள் நடப்பதற்கு சிபாரிசை தேடுகின்றோம், லஞ்சம் வழங்க தயாராக இருக்கின்றோம். இதெல்லாம் உலகம் ஏற்றுக்கொண்ட செய்திகள். அப்ப இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட இந்த குணங்களை எல்லாம் நாமும் ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நாம எந்த பகுதிக்குரியவர்களாக உண்டோம் என்றால் உலகத்தினுடைய தாழ்ந்த பகுதிக்குரியவர்கள் ஆகின்றோம். நாம் எல்லாம் அண்ணன் என்பர்கள். அண்ணா வந்து ஹையர் செல்ஃப் லோயர் செல்ஃப் எழுதிட்டே இருக்காரு. ஹையர் செல்ஃப் எல்லாம் இருக்கணும் நாம. அப்ப இது போன்ற நெகட்டிவ் விஷயங்களை, சிபாரிசு, லஞ்சம், பதவி, தகுதி இவற்றையெல்லாம் நாடாமல் இந்த குணங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய தாழ்ந்த பகுதிக்கு உரியவர்கள் ஆகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். எல்லாரையும் போல இருக்கிறோம், எல்லாரையும் போல இருக்கிறோம். உலகத்துக்காக நம்ம எதையும் செய்யல அப்படின்னா அவர்கள்லாம் சாதாரணமானவர்கள். இப்ப யாரு வந்து தனித்தன்மை பெற்றவர்கள் என்றால் எழுதினார், தமிழன் என்று ஓர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு குணம் உண்டு என்றால் அதுதான் தனித்தன்மை, அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி. அப்படி இந்த இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற உயரிய விஷயத்தை இதுவரை உலகம் முன்னேறியதற்கு காரணமாக இருந்தவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் அழைக்கிறோம் என்றால் பயனீர்ஸ், லீடர்ஸ், ரெவல்யூஷனரிஸ், திங்கர்ஸ், ரெபல்ஸ், முன்னோடிகள், தலைவர்கள், புரட்சிக்காரர்கள், சிந்தனையாளர்கள், எதிர்ப்பவர்களால் இவர்கள் அனைவரும் இண்டிவிஜுவாலிட்டியினுடைய தனித்தன்மையினுடைய ஒரு அம்சத்தை பெற்றவர்களால் தான் இப்படி இருக்க முடியும். இவர்கள் எல்லாம் தான் தனித்தன்மை பெற்றவர்கள், உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பவர்கள். சங்கீதம் கற்றுக்கொள்பவர்கள் ஒரு குருவிட்ட போய் கற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் சங்கீதம் பயில்கின்ற எல்லா மாணவர்களும் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிறாங்கன்னா கிடையாது. எம் எஸ் சுப்புலட்சுமி யாரோ ஒருத்தட்ட மாணவியாக இருந்துதான் பயின்றிருப்பார். அவர் காலகட்டத்தில் 10-15 பேர் படிச்சிருக்காங்க ஒரு குருட்டன்னு சொன்னா எம்எஸ்எஸ் அளவுக்கு எல்லாரும் வர முடியல. அப்போ எம்எஸ்எஸ் ஒரு தனித்தன்மை இருந்திருக்கிறது. அவங்கள்ட்ட உள்ள இண்டிவிஜுவாலிட்டியின் காரணமாக எம் எஸ் சுப்புலட்சுமி உலக அளவில் ஒரு பெரிய பாடகியாக வந்தார். அப்ப தனித்தன்மை என்பது இல்லாத இடம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது, ஆனால் அது வெளிப்படையாக தெரிவது என்பது குறைவு. எல்லாருமே ஒரு ஞானம் இருக்கு, ஒரு தனித்தன்மை இருக்கிறது, அது வெளியில கொண்டு வருது என்பது ரொம்ப குறைவானவர்களா இருக்கின்றார்கள் என்பதை சொல்கின்றார். நமக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்கா ஒரு பெரிய பலம் வாய்ந்த பணக்கார நாடு, உலகத்துக்கு அரசியல தலைமை வகிக்கின்ற நாடு. எல்லா நாடுகளுமே இப்போ அமெரிக்க பாணியைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பது உண்மை. எல்லா நாடுகளுமே அமெரிக்காவை பின்பற்ற வேண்டும், அமெரிக்க பாணியை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பது உண்மை. ஆனால் அது சிறிய உண்மை. அது ராணுவ பலம் வாய்ந்தது, பணக்கார நாடு, அரசியல் தலைமை வைத்திருக்கிறது என்ற காரணத்தினால மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவை பின்பற்ற வேண்டும் என்பது சிறிய உண்மை. அப்ப ஏதோ ஒரு பெரிய உண்மை ஒண்ணு இருக்கு, அது என்ன உரிமை என்று பார்த்தமையானால் அமெரிக்காவில் எந்த சட்டத்தையும் ஆளராக மாற்றி ஊழியரை அமல்படுத்த சொல்ல முடியாது, கட்டாயப்படுத்தி ஆர்டர் போட்டு வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. ஊழியர்கள்லாம் நாம சொல்றத கேட்டுட்டு செய்ய வேண்டியதுதான் என்று சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல ஆர்டர் இருக்கணும். அதாவது வலுக்கட்டாயப்படுத்தியோ அவர்களை இம்சைப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ இருக்கக்கூடிய ஆர்டர். அந்த ஆர்டர்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டா ஊழியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த ஆர்டர் இல்லாவிட்டால் அந்த ஆர்டர் அவர்களுக்கு சரியாக வராது. அமெரிக்காவில் அமெரிக்காவில் உள்ள ஒரு 5 வயசு பையன்ட்ட நீ அந்த நீல சட்டையை போட்டுக்கோ, இன்னைக்கு 5 வயசு பையன்ட்ட நீல சட்டையை போட்டுக்கோ என்று சொன்னால் நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு என்ன சட்டை போட்டுக்கணும் எனக்கு தெரியும்னு பதில் வருமா? இது அமெரிக்காவில் உள்ள குழந்தை பதில், நம்ம நாட்டில் உள்ள குழந்தை பதில் இவர் என்ன வரும்னு நமக்கு தெரியும். மனைவி வெளியில புறப்படுறாங்க, வெளியில கிளம்புறாங்க, அப்ப கணவன் வந்து இப்ப நீ எங்க போறேன்னு கேட்க முடியாது. இதெல்லாம் அமெரிக்காவில் இங்க சொல்லல, இப்ப அமெரிக்காவில் இருக்கும் நம்ம எல்லாருமே. கணவன் வெளியே புறப்பட்டு செல்கின்ற மனைவியை எங்கே போகின்றா என்று கேட்க முடியாது. மனைவியாக சொல்லால் உண்டு, அப்படி சொல்லாவிட்டால் நீ கேட்டால் எங்கே போகிறாய் என்று கேட்டால் எப்படி கேட்கலாம் என்று மனைவிக்கு கோபம் வரும். குழந்தைகள் வந்து அடிக்கக்கூடாது. இங்கிலாந்துல வந்து குழந்தைங்களை அடிச்சு குழந்தைங்க அழற மாதிரி எங்கேயாவது வீட்டில் இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் உடனே அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அந்த சட்டம். அப்போ உலகத்துல தலைமை நாடான பணக்கார நாடான ராணுவ பலம் வாய்ந்த நாடான அமெரிக்கா அங்க ஊழியர்களை வேலை செய்வதற்கு சட்டம் போட்டு வேலை வாங்க முடியாது. 5 வயசு குழந்தைன்னு இந்த சண்டையை தான் போட்டுக்கணும்னு சொல்ல முடியாது. வெளியில போற மனைவியை எங்க போறேன்னு கேட்பதற்கு முடியாது என்றால் மனிதனை மனிதனாக சொந்த அறிவுள்ள மனிதனாக நடத்துகின்ற நாடு அமெரிக்க நாடு. மனுஷனா மனுஷனா ட்ரீட் பண்ற நாடு. மனிதன் என்றால் அவனுக்கு ஒரு சொந்த அறிவு இருக்கிறது என்று நடத்துகின்ற நாடு அமெரிக்க நாடு. மனிதனுக்கு தனித்தன்மை உள்ள நாடு அமெரிக்க நாடு. ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற தனித்தன்மை உள்ள நாடு அமெரிக்க நாடு. இந்த தனித்தன்மை தான் அமெரிக்காவுக்கு உலகத் தலைமை பெற்று தந்தது என்பதே பெரிய உண்மை. சிறிய உண்மை ராணுவ பலம், பணக்கார நாடு, உலகத்து நாடுகள் அரசியல் தலைமையை வகிக்கிறது என்பதெல்லாம் சிறிய உண்மை. பெரிய உண்மை என்னவென்றால் அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற தனித்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா உலகத்திற்கு தலைமை வகிக்கிறது என்பதுதான் பெரிய உண்மை என்று இங்கு குறிப்பிடுகின்றார். அப்போ அன்னை என்பது ஒவ்வொரு இடமும் ஒரு தனித்தன்மை இருக்கின்றது. அந்த தனித்தன்மையை வெளியில் நம்ம கொண்டு வரணும். நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறரிடமிருந்து நமக்கு என்ன தனித்தன்மை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வெளிக்கொண்டு வந்து வருவோம் என்றால் நாம வாழ்க்கைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் என்ற செய்திதான் 4வது செய்தி. இப்ப நம்ம 5வது செய்திக்கு போகின்றோம். வெளித்தோற்றத்தை கருதாமல் உள்ளுரை சாரத்தை கருத வேண்டும். போலியான தோற்றத்தை கண்டு ஏமாறக்கூடாது. தோற்றம் சரியில்லை என்றாலும் உள்ளுறை விஷயம் உண்மையாக இருந்தால் நாம் அதை ஆதரிக்க தயங்கக்கூடாது. அப்ப வெளியில உள்ள விஷயத்தை பார்த்துட்டு நம்ம மயங்கக்கூடாது. நம்முடைய பார்வை உள் சாரத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற செய்தியை இங்கு ஐந்தாவது செய்தியாக இன்றைய தினம் தெரிவிக்கின்றார். பிஎன்பியில விக்காம் டார்ச்சி ரெண்டு கேரக்டர் நமக்கு தெரியும். விக்காம பார்த்துட்டு எல்லாருமே எல்லா பெண்மணிகளுமே மயங்குறாங்களே என்ன காரணம்? விக்காமோட பழகுகின்ற விக்காமை பார்க்கின்ற எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு மயக்கம் வருது என்ன காரணம்? விக்காம் பெற்றது வெளித்தோற்றம். டார்ச்சியை பார்த்தாலே உடனே எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது என்ன காரணம்? வெளித்தோற்றம் சரியில்லை, உள்ளுரை சாரமான விஷயத்தை யாரும் பார்ப்பது இல்லை, அதனாலதான் டார்ச்சியை யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அப்ப விக்காம் பெற்றது வெளித்தோற்றம் என்றால் டார்ச்சிக்கு உரியது உள்ளுரை சாரமான விஷயம். அந்த வெளித்தோற்றத்தை புறக்கணித்து உள்ளுரை சாரமான விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க செய்தி. ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கோபமா பேசுறான், கண்ணாப்னான்னு பேசுறான், நண்பர் கோபமாக பேசுகின்றான். நண்பன் கோபப்படுகிறான் என்று தெரிந்து கொள்வது வெளித்தோற்றம். இந்த நண்பன் அதிக தீவிர நட்பால் நம்ம மேல இருக்க ரொம்ப அதிகமான தீவிரமான நட்பு காரணமாக நெருங்கி நம்மிடம் வந்து விரும்பி அதற்குரிய பண்பு இல்லாமல், அந்த விஷயத்தை எப்படி தெரிவிக்கணும்ன்ற அந்த பண்பு இல்லாமல் அந்த தீவிரமான நெருக்கத்தை, தனக்கும் நண்பனுக்கும் உள்ள தீவிரத்தை நெருக்கத்தை இதமாக தெரிவிக்க முடியாமல் கோபமாக வெளிப்படுத்துகின்றான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய விவேகம்தான் உள்ளுரை சாரும். நமக்கு என்ன தெரியும்? படன்னு இப்படி கண்ணம்னா கோபமா பேசுறானே, எப்படி இப்படி பேச மாட்டானே என்று வெளித்தோற்றத்தை நாம் தவிர்த்து விட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இதமாகவும் பதமாகவும் பண்பாகவும் தெரிவிக்க முடியாமல் கோபமாக தெரிவிக்கின்றான் என்ற அந்த உள்ளுரை விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வது என்பது அது விவேகம். இது வந்து பகவான் எதுல எழுதியிருக்காருன்னா, லைவ் டுவேன் அப்பா எழுதியிருக்கார் ஏ மோர் டெலிபரேட் வியூ அப்படின்னு பேஜ் நம்பர் ரெண்டுல லைவ் டுவேன்ல அப்பா எழுதியிருக்கிறதா இங்க அப்பா குறிப்பிட்டு இருக்கின்றார். பரந்த நோக்கம், நிதானம், பொறுமை. அப்பா அடிக்கடி எழுதுற இதம் இங்கிதம் பதம் பவித்திரம் பக்குவம் அப்பா எழுத அடிக்கடி. பரந்த நோக்கம், நிதானம், பொறுமை, இதம் இங்கிதம் பதம் பக்குவம் பவித்திரம் உள்ளவரை காண்பது அரிது. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பார்க்கறது ரொம்ப, இதெல்லாம் சேர்ந்து இருக்கின்ற மனிதர்களை காண்பது என்பது அரிது. அரிது என்றாலும் காணலாம். ஏன் நமக்கு காண முடியவில்லை? காணுகின்ற பக்குவம் நமக்கு வந்தவுடன், காணுகின்ற பக்குவம் நமக்கு இல்லாதனால கண்ணில் படல, காணுகின்ற பக்குவம் நமக்கு வந்தவுடன் அது கண்ணில் படும். பக்குவமான மனிதர்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்குவமான மனிதர்களை பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லாத காரணத்தினால் நமக்கு அது கண்ணில் படவில்லை. அந்த பக்குவம் நமக்கு வந்தவுடன் அது கண்ணில் படும். கண்ணில் படாதது என்பது அது இல்லாததால் இல்லை. நம்ம கண்ணில் படலை அப்படின்னு சொன்னா அது இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்ணில் படாதது அது இல்லாததால் இல்லை, காணும் பக்குவம் இனியும் வராததால், காணுகின்ற பக்குவம் இன்னும் நமக்கு வரவில்லை என்பதால் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணில் படாதது அது இல்லாததால் இல்லை. இப்ப நமக்கு வந்து மதுரை 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை கிடையாதா? நமக்கு தெரிஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதுக்கு முன்னாடி மதுரை நமக்கு தெரியல. மகாபாரதத்துல என்ன பண்றாங்க, தர்மரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீ போய் ஒரு கெட்டவனை போய் அழைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. தர்மர் எங்க பார்த்தாலும் உலகத்துல போட்டு சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவரு கண்ணில் ஒரு கெட்டவரே அம்படல. என்னடா ஒரு கெட்டவர் கூட இல்லையா? துரியோதனை கூப்பிடுறாங்க, நீ போய் ஒரு நல்லவரை அழிச்சிட்டு வான்னு சொல்றாங்க. துரியோதனை போய் எல்லா இடத்துல சுத்தி பார்த்துட்டு எங்கேயுமே நல்லவர் இல்லைன்னு சொல்றான். அப்போ அந்த காணுகின்ற பக்குவம் தர்மர் மனசுல கெட்டவனே கிடையாது, எல்லாரும் நல்லவங்க. துரியோதன மனசுல எல்லாரும் கெட்டவன், யாருமே நல்லவன் கிடையாது. அப்போ கண்ணில் படாதது என்பதால் அது இல்லாததால் இல்லை, காணுகின்ற பக்குவம் இல்லாததால் நமக்கு தெரியவில்லை என்ற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்புற தோற்றத்தை, வெளித்தோற்றத்தை புறக்கணித்து உள்ளுரை சாரத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்ற இப்படி அப்பா அவர்கள் எழுதுகின்றார்கள். தோற்றம் பொதுவாக பணிவாக அமையும். அப்படியே பார்த்தா அவ்வளவு பவ்யமா அப்படியே அடக்கமா. அண்ணா ஒரு தடவை ஒரு போஸ்டிங் கேவையில போஸ்டிங் போட்டிருந்தார். ஒரு சில டிவோட்டீஸ் வந்து எனக்கு ஏத்தாப்புல உட்கார கூட மாட்டாங்க, நின்றுகிட்டே இருப்பான், கை கட்டினா பேசுவாங்க, எனக்கு ஏத்தாப்புல உட்கார மாட்டாங்க. ஆனா சில பேர் எனக்கு நேரா உட்காந்து சரிசமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சரிசமா உட்காந்து பேசிட்டு இருக்க பலரும் கூட இன்னும் என்ன கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த கை கட்டி தன்னுடைய அடக்கத்தை அப்படியே அவ்வளவு அதி தீவிரமா காண்பித்த சில அன்பர்கள் என்னிடம் இன்னைக்கு இல்ல அப்படின்னு இருக்க விஷயத்த புரிஞ்சுங்க. அப்போ பணிவாக இருந்தால் பணிவான மௌனத்தை மேலே உள்ளவர் பக்குவமான நடத்தை என்று எடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த மௌனமான அந்த பணிவான ஒரு நடத்தையை பக்குவம் என்று எடுத்துக் கொள்கின்றார்கள். முதலாளிக்கு பணம் மேல குறியே கிடையாது. சரி, இந்த முதலாளிக்கு பணம் மேல குறி இல்ல அப்படின்னா வேலை செய்து கொண்டிருக்கின்ற கணக்கு பிள்ளை தெரிந்து கொள்கின்றார். உடனே அந்த கணக்கு பிள்ளை என்ன பண்றார், முதலாளிக்கு நேரா கை கட்டி வாய்ப்பத்தி என்னென்ன விதமான அடக்கம் பணிவு பவ்யம் அந்த பதம் பக்குவம் பவித்திரம்னு சொன்ன மாதிரி எல்லா வேஷத்தையும் போட்டு ஊர் அறிய அந்த முதலாளிகிட்ட இருந்து 10 வருஷம் கொள்ளையடிக்கிறார். 10 வருஷம் தொடர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலாளி இல்லைன்னு வச்சுப்போம், அறுவடை ஆகின்ற மகசூல் வண்டி வண்டியே அவர் வீட்டுக்கு போகும். அப்ப வெளித்தோற்றம் என்ன, இதம் இங்கிதம் கணக்க பிள்ளை. உள்ளுரை சாரம் என்ன, கணக்கு பிள்ளை இருக்கிற மனசு உள்ள என்ன இருக்கு கொள்ளையடிக்கிறது. இதுதான் வெளித்தோற்றம் உள்ளுரை சாரம். செட்டிநாட்டு ராஜாக்கள்லாம் பார்த்தோம்னா வீடுலாம் அரண்மனை அரண்மனையே கட்டி வைப்பாங்க. அப்படி 200 ஏக்கர்ல 64 அறைகள் கொண்ட ஒரு அரண்மனையை ஒரு செட்டிநாட்டு ராஜா 1930ல் கட்டினார். அந்த செட்டிநாட்டு ராஜாவை போல 2 மடங்கு சொத்து உள்ள இன்னொரு செட்டியார், 2 மடங்கு உள்ள இன்னொரு செட்டியார் ஒரு சிறிய வீட்டில் குடியிருந்து கொண்டு ஒரு பேங்கையும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஆரம்பிச்சார். அந்த ராஜா என்ன பண்ணார், 64 அறைகள் கொண்ட ஒரு பெரிய பேலஸ் அரண்மனையை கட்டினார் 200 ஏக்கர்ல. ஆனா அவரை விட 2 மடங்கு வசதி உள்ள இன்னொரு ராஜா இன்னொரு செட்டியார் சின்ன வீட்டில் குடியிருந்து கொண்டு ஒரு பேங்கையும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஆரம்பிக்கிறார். இந்த சின்ன வீட்டில் இருந்து கொண்டு பேங்கையும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஆரம்பித்தவருடைய பிள்ளைகள் பெரிய தொழிலதிபர்கள் ஆனார்கள். ஆனா அந்த 64 அறைகள் கொண்டு 200 ஏக்கர்ல ஒரு பேலஸ் கட்டினார் பாருங்க, அவருடைய அந்த ராஜாவுடைய பிள்ளைகள் நாங்கன்னு எதையும் சம்பாதிக்கல, எங்க அப்பா சம்பாதிச்சிருக்கிறதா காப்பாற்றி கொண்டு வருகிறோம் என்று கூறுகின்றனர். வெளித்தோற்றம் உள்ளுரை சாற்றம், அது வந்து வெளித்தோற்றம் பெரிய பங்களா. இவர் வெளித்தோட்டத்துல ஒண்ணுல ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டு உள்ளுரை சாரத்துல இன்சூரன்ஸ் கம்பெனியும் பேங்கையும் ஆரம்பிச்சு இது நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த குறிக்கோள்ல ஆரம்பித்தார். தன்னுடைய மகன்கள் பெரிய தொழிலதிபராவதை பார்த்தார். மூர்த்தி பெரியதா கீர்த்தி பெரியதா என்பது சொல் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கின்றோம். செட்டியார் முடுக்கா சரக்கு முடுக்கா என்பது மற்றொரு வாக்கு. அப்ப எழுதுறார், சிறுக கட்டி பெருக வாழ் என்ற பழமொழியும் உண்டு. அதுக்கு மேல எழுதுறார் அப்பா, சிவந்த அழகுள்ள பெண், அழகானவ நல்ல சிவப்பு நிறமான உள்ள பொண்ணு, சிவந்த அழகுள்ள பெண் சிடுமூஞ்சி. எது நமக்கு தெரியும் எது தெரியாது, சிவந்த அழகுள்ள பெண் சிடுமூஞ்சி. நிறமும் இல்லாத அழகும் இல்லாத பெண், நிறமும் இல்ல அழகும் இல்ல, நிறம் இல்லாமல் அழகும் இல்லாத பெண் அமிர்தமான குணம் படைத்தவள், அமிர்தமான குணம் படைத்தவள். இந்த உலகம் எப்படி இருக்கிறது, அழகியை உடனே மணந்து அவலப்படுவது உலகம், அழகியை உடனே மணந்து அவலப்படுவது உலகம். இது பிஎன்பியில எந்த கேரக்டர் நம்ம சொல்லலாம், பிஎன்பி வந்து மிஸ்டர் பென்னட்டு மிஸ்ஸஸ் பென்னட்டை பார்த்து அந்த அழகில மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிறார், என்னன்னு அவசப்படுறார். அவர்கிட்ட இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி பார்த்தா நெகட்டிவ் இண்டிவிஜுவாலிட்டியா இருக்கு, அடக்கமின்மை, அனாவசியமா பேசுகின்ற தன்மை, ஒரு அவையடக்கம் இல்லாமை, இப்படியெல்லாம் மிஸ்ஸஸ் பென்னட்ல பார்க்கின்றோம். அழகியை பார்த்து உடனடியாக திருமணம் செய்து கொண்டு அவலப்படுகின்ற உலகம். இப்ப அழகு இல்லாமல் நிறம் இல்லாமல் அமிர்தமான குணம், அமிர்தமான குணம் படைத்த பெண் கல்யாண மார்க்கெட்ல முதல் தரமா இரண்டாவது தரமா என்று பார்த்தால், அமிர்தமான குணம் கல்யாண மார்க்கெட்ல இரண்டாம் தரமாக போகும்னு நான் பார்த்தேன் வார்த்தைய. அப்பா இரண்டாம் தரமாக போகும்னு பார்த்தா அப்படின்னா எதிர்பார்த்து பாக்குறேன். அப்பா அப்படி எழுதல, அமிர்தமான குணம் கல்யாண மார்க்கெட்டில் இரண்டாம் தாரமாக போகும், தரமாக போகும் இல்ல இரண்டாம் தாரமாக போகும். ஹோட்டலுக்கு போறாரு அவரு, எப்பொழுது ரெகுலரா போறவரு ஹோட்டலுக்கு போனா என்ட்ரன்ஸ்ல அந்த டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க, அதுல பாதாம் அல்வா இருக்கிறத பார்த்துட்டு போறாரு உள்ள. போனா சர்வர் சார் என்ன ஒண்ணுன்னு கேக்குறான், சர்வர்கிட்ட பாதாம் அல்வா கொடு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு போயிடுறாரு. ரெகுலரா வந்து சாப்பிடுறவரு, அவருக்கு ரெகுலரா அவரு சப்ளை பண்றவர். உள்ள போனவரு கோதுமை அல்வா கொண்டாந்து வைக்கிறார். என்னப்பா நான் வந்து டிஸ்பிளேல பார்த்துட்டு பாதாம் அல்வா கொண்டு வான்னு சொன்ன, நீ வந்து கோதுமை அல்வாவை கொண்டு வரிய அப்படின்னு சொன்னோன்னே அந்த வாடிக்கைக்காரரை பார்த்து அந்த சர்வர் பிரியமாக பார்த்து இனிமையாக சிரித்து அவர் சொல்லுகின்றார், அது போன வார சரக்கு, இது இப்பொழுது தயாரானது என்று சொன்னார். முடிச்சுட்டார் விஷயத்த. அங்க வெளி தோற்றம், வெளி தோற்றம் என்ன பண்ணுது, நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. உள்ளுரை சாரம் கோதுமை எல்லாம் சுட சுட ஃப்ரெஷ். இப்படித்தான் நாம் இருக்கின்றோமா, எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் தீர்மானித்து முடிவு செய்தோம் என்றால், அந்த வெளி தோற்றத்தை கருதாமல் உள்ளுரை சாரத்தை நாம் கருதுமேயானால், நாம் செய்கின்ற விஷயங்கள் உண்மையாக இருக்குமேயானால், நாம் அதை ஆதரிக்க தயங்கக்கூடாது என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகின்றார். இப்ப நம்ம ஆறாவது செய்திக்கு செல்கின்றோம். வாழ்க்கை தரும் சிரமங்களையும் சவால்களையும் கண்டு மிரளக்கூடாது, தைரியமாக நாம் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரும் சவால்களை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டோம் என்றால், வாழ்க்கை தரும் சவால்களை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டோம் என்றால், பெரிய வெல்ல முடியாத சிரமமாகப்பட்டது நம் கட்டுப்பாட்டில் வருவதை காணலாம். நவம்பர் 17 கொடுத்த பாகம் 2 ஸ்பீச்ல முதல் பாயிண்ட் இதுதான். அதுதான் இப்ப இன்ட்ரோடக்ஷன் கூட சொன்னாங்க, எத்தனை முறை பேசினாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமா அப்பா கருத்துக்களை அள்ளி கொடுக்கிறார் நம்மள்கிட்ட. இதே தலைப்புல வந்து அந்த ஸ்பீச் காப்பியில நிறைய விஷயம் எழுதியிருக்கிறார். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம்லாம் வேற புது புது விஷயங்களை இப்ப நமக்கு சொல்லியிருக்கின்றார். அப்ப வாழ்க்கை தருகின்ற சிரமங்களையும் சவால்களையும் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அதை நாம தைரியத்தோட எதிர்கொள்ள வேண்டும். அப்ப எழுதுறார், யார வந்து போய் அந்த சிக்கல் பிரச்சனையை பிடிச்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப சோர்வா வருத்தமா இருப்பாங்க சில பேர், அவங்கள போய் ஈஸியா பிடிச்சுக்கும். சில பேர் எப்பவுமே சந்தோஷமா ஒரு ஆக்டிவா இருந்துட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட போகாது அது, இவங்க கிட்ட போனா பிடிக்க முடியாது. இந்த சோர்வா சந்தோஷமே இல்லாம இருக்கிறவங்கிட்ட போனாதான் பிரச்சனை ஈஸியா பிடித்துக் கொள்ளும். அப்ப நாம எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த தைரியத்தை நாம் எதிர்கொள்ள கொள்வோம் என்றால், சிரமமாகப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் என்ற ஆறாவது செய்தியை இங்கு குறிப்பிடுகின்றார். வாழ்க்கை பொதுவானது, அனைவருக்கும் சமமான வாய்ப்பையே தருகின்றது என்றால், ஏன் சிலருக்கு பெரிய பலனும் சிலருக்கு சிறிய பலனும் கிடைக்கிறது என்றால், பெற்றுக்கொள்பவர்கள் தன்னுடைய குண விசேஷத்தால் பெரிய பலன்களையும் சிறிய பலன்களையும் பெற்றுக்கொள்கின்றார். எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பதற்கு தயாரா இருக்கு. ஏன் சிலருக்கு நிறைய கிடைக்கிறது சிலருக்கு குறைவா கிடைக்கிறது என்றால், பெற்றுக்கொள்ளக்கூடியவருடைய குணவிசேஷத்தை பொறுத்து பெரிய பலன்களும் சிறிய பலன்களும் அமைகிறது. ஆபத்து, சிரமம், எதிர்ப்பு, தடை, சவால், கலேபரம் என்பவை வாழ்வின் வண்ணங்கள். இதெல்லாம் வாழ்க்கையோட வண்ணங்களாம், அழகுகளாம். அதை கண்டவுடன் பின்வாங்குபவர் அநேகர். இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு பின்வாங்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் ஓரிருவரே அதை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடியவர்கள். எதிர்ப்பால் விலகுபவரை விட, இவற்றை பார்த்து எதிர்ப்பால் விலகுபவரை விட, ஆசைப்பட்டு தடம் மாறி படுகொழியில் விழுபவர் பலர். தடம் மாறி படுகொழியில் விழுபவர் அநேகம் பேர். மாமியார் வக்ரம், வந்த மருமக மாமியாருக்கு சமமான வக்ரம், அனைத்தையும் இழந்தார். மாமியார் வக்ரம், மருமகன் வக்ரம் சொன்னா அனைத்தையும் இழந்து போயிடுறாங்க. அடுத்த மருமகள், மாமியார் எப்படி இருந்தாலும் சரி, நான் இருக்க வேண்டியபடி நான் இருக்கின்றேன் என்ற பொறுப்போடு இருக்கின்றார். முழு பொறுப்பும் மருமகள் வந்து போனது. அப்ப மனசு என்ன இருக்கிறதோ அந்த மனசுக்கான ரிசல்ட் கிடைக்கிறது. விஷயத்தை இப்ப தெரிஞ்சு முன்னாடியே சொன்னா நான் பசங்களுக்கு மாமியாரை பத்தி எப்படி இருக்குன்னு சொன்னா அது இங்க வந்து இருக்கிறது. அந்த சர்வதேச ஸ்தாபனம் ஒன்று இருக்கின்றது. சர்வதேச ஸ்தாபனம் வெறும் ஜீவனற்றதாக போனது. அந்த ஸ்தாபனத்திற்கு எந்த ஒரு பிரபலம் உண்டு. அதுல தலைவராக இருக்கக்கூடியவர் 8 ஆண்டுகள் அந்த தலைவர் ஸ்தாபனத்தை இருந்து அந்த தலைவர் ஸ்தாபனத்தை அனுபவித்து சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து அந்த ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டு வந்தார். தலைவராக இருந்து மற்றொருவர் அடுத்தவர் தலைவராக வந்தார். புதிதாக வந்த தலைவர் சட்டங்களை எல்லாம் தனக்கு சாதகமாக்கி எதேச்சதிகாரம் நடத்த ஆரம்பித்தார். அந்த ஸ்தாபனத்திற்கு நன்கொடை கொடுத்த ஒருவரை எதிர்த்தார். யாரு நன்கொடை கொடுத்தாரோ அவர்தான் அந்த ஸ்தாபனத்திற்காக முக்கியமாக உண்மையாக வேலை செய்யக்கூடியவர். அவர்தான் விஷயம் தெரிந்தவர். அவரையே விலக்கு உத்தரவிட்டார் அந்த புதிய தலைவர். யாரு உண்மையாகவும் வேலை தெரிந்தவராக இருக்கிறாரோ நன்கொடையை வழங்கியவரோ அவரையே வேலையை விட்டு வெளியே எடுக்க உத்தரவிட்டார் அந்த புதிய தலைவர். எதேச்சதிகாரம் நடத்துபவர். எதேச்சதிகாரம் பூரணமானது. அப்படி பலியானவர் எதிர்ப்பது இல்லை. அப்படி பலியாய் வெளியில் அனுப்புறாங்க இல்லையா, அவர் வந்து எதிர்ப்பது இல்லை. நான் ரியாக்ஷன் செய்ய முடிவு செய்தார். எந்த பதிலும் கூற அவரால் முடியவில்லை. அவதூறுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஸ்தாபனம் உயிர் பெற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலும் எல்லா காரியங்களையும் புது முறையில் அமைத்தனர். எதற்கு அதிகாரம் செய்தவர் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் புதிய தலைவர். அப்படி எடுத்துக்கொண்டு போனது போதாது என்று கோர்ட்டிற்கு போய் தனக்கு வேண்டாதவர்களை எல்லாம் விளக்குவதற்காக கேஸ் போடுறார் அந்த எதேச்சதிகாரி தலைவர். யார் யாரெல்லாம் நம்ம சாமணத்துல அவருக்கு வேண்டாதவர்களோ அவர்களும் வெளியில அனுப்புறதுக்கு கோர்ட்ட கேஸ் போடுறார். கோர்ட்டு மத்தியஸ்தம் செய்ய ஆர்டர் போட்டது. அந்த சமரசத்தையும் அந்த தலைவர் மறுத்து போகின்றார். தலைவர் அப்பீலுக்கு போறார். மேல் கோர்ட்டும் சமரசத்தை சிபாரிசு செய்தது. வருஷமும் ஓராண்டு ஆனது. 20 லட்சம் ரூபாய் செப்பத்துக்காக செலவாயிற்று. மூலகாரணம் இந்த எதாச்சி அதிகாரம் படித்த புதிய தலைவர். வெளியில போன விளக்கப்பட்ட அந்த உண்மையானவர் பலியானவர் பேசாமல் இருந்தார். உயிர் பெற்ற ஸ்தாபனம் பலியானவருடைய சேவை ஏற்றது. பதவி இல்லாமலேயே அவர் வேலை செய்தார், சேவைகள் செய்தார். சிறு செலவுகளுக்கெல்லாம் தன்னுடைய கைப்பணத்தை போட்டு அவர் செலவு செய்து கொண்டிருந்தார். வெளியில தெரியாமலே ஜெனரல் பாடி கூடியது, அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இந்த எதேச்சதிகாரம் செய்த தலைவரை விளக்கியது. பணத்தை எல்லாம் திருப்பித் தர உத்தரவு போட்டது. புதிய நிர்வாகிகளை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த விளக்கியவரை, நன்கொடை வழங்கியவரை, உண்மையானவரை, வேலை செய்பவரை பொருட்படுத்தவில்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய சேவையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அவர் தானாகவே அந்த ஸ்தாபனத்துக்கு அவருடைய பங்கு இந்த சிறிய செலவு பெரிய சேவை. அந்த பங்கின் காரணமாக அவர் செய்த சிறிய செலவு பெரிய சேவையின் காரணமாக அடுத்த ஸ்தாபனம், அடுத்த ஒரு பெரிய ஸ்தாபனம் இவருடைய சேவையை நாடியது. ஐரோப்பிய பத்திரிகை ஒன்று இவருடைய சேவையை நாடியது. புதிய கருத்துக்களை எல்லாம் இவர் எழுத ஆரம்பித்தார். யூரோப்பியன் யூனியன் தலைவரை அவ்விஷயமாக சந்திக்க முடிந்தது. இவரால் 100 டைரக்டர்களை சந்தித்து பேச முடிந்தது. இந்த பலி வாங்கப்பட்டவரால் ஒரு பெரிய ஜீனியஸ் இவரை நாடி வந்தார். அந்த ஜீனியஸ் தான் பத்திரிகையுடைய உரிமையாளர். இவரையே அந்த பத்திரிகை நடத்த சொல்லி சொல்றார். குறுகிய காலத்தில் அந்த பத்திரிகையானது சர்வதேச பிரபலமான ஒரு பத்திரிகையாக பார்க்கிறது. புதிய ஸ்தாபன அமைப்பில் இவரை தலைவராக அழைத்தனர். இதெல்லாம் யாருக்கு நடக்கிறது? பலிவாங்கப்பட்டவர்களுக்கு, உண்மையானவருக்கு, அந்த நன்கொடை வழங்கியவருக்கு, விஷயம் தெரிந்தவருக்கு. 20 ஆண்டுகள்ல 4 மகாநாட்டிற்கு போனவரை இந்த 8 குறுகிய 8 மாதத்துல 7 மகாநாட்டிற்கு அழைப்பு பெற்று அந்த மகாநாட்டை சந்தித்தார். இது போக பழைய தலைவர் கேச வாபஸ் வாங்கிக் கொள்கின்றார். பழைய தலைவர் ராஜினாமா செய்கின்றார். அவரும் அவரை சார்ந்தவர்களும் இருக்கும் இடம் தெரியவில்லை. புதிய அமைப்பு பல்வேறு புதிய வேலைகளை செய்தது. கடந்த 30 ஆண்டில் நடக்காதவை இந்த 14 மாதத்தில் நடந்தன. செலவுக்கு வேண்டிய பணமெல்லாம் பழைய தரணும் இருக்கிறது. இவ்வளவு புதிய வேலைகளும் பலியானவர் செய்வதற்கு மற்ற ஸ்தாபனங்கள் செலவு கொடுத்து சன்மானம் கொடுத்து பலியானவரை நடத்த சொல்லியது. அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்பெல்லாம் அவருக்கு சாதகமாக மாறியது. எதிர்ப்பு சாதகமாக மாறுகிறது. உணர்ந்த சிரமம் உயர்ந்த திறமையாக மாறியதுன்னு அன்னைக்கு உள்ள விஷயம். அதேதான் எங்க அப்பா சொல்றார். புதிய அமைப்பில் உள்ள அந்த ஸ்தாபனம் உலக தலைமையை நோக்கி உருவாகின்ற ஒரு பெரிய ஸ்தாபனமாக சென்று கொண்டிருந்தது. அப்ப என்ன காரணம்? எதிர்ப்பு சாதகமாக அமைந்தது என்ற செய்தியை இங்கே குறிப்பிட்டிருந்தார். எதிர்ப்பு ஏற்றமிகு எதிர்காலத்தை காட்டும். நமக்கு எதிர்ப்பு வந்ததுன்னா அந்த எதிர்ப்பை நாம எப்படி எடுத்துக்கணும் என்ற செய்தியை இங்க சொல்கின்றார். எதிர்ப்பு ஏற்றமிகு எதை காட்டுகிறது? எதிர்ப்புன்னு சொன்னா அது ஏற்றமிகு எதிர்காலத்தை காட்டுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். டாக்டர் பி சி ரெட்டி என்பவர் பிரபலமானவர். அவர் அமெரிக்காவில் சர்ஜனா இருந்தார். அமெரிக்காவில் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற ஒரு கான்செப்டில் கொள்கையில அங்க மருத்துவமனை எல்லாம் நடத்தப்பட்டு வருகின்றன. அவர் சென்னைக்கு வருகின்றார். சென்னைக்கு வந்து இதே கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற அந்த கான்செப்டில் கொள்கையில இங்க ஹாஸ்பிட்டல்ஸ் தொடங்கலாம் என்று முடிவு செய்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார். அப்பொழுது சென்னையில் உள்ள அத்தனை பேரும் எதிர்ப்பு. கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற ஒரு கான்செப்ட், கார்பரேட்டுங்கிற விஷயம் வந்து பிசினஸுக்கு தான் தொழிலுக்கு தான் அது சரியா வருமே தவிர ஹாஸ்பிட்டல்ஸுக்கு சரியாக வராது என்று ஏகப்பட்ட எதிர்ப்பு டாக்டர் பி சி ரெட்டிக்கு ஏற்பட்டது. ஆனால் டாக்டர் பி சி ரெட்டி, நான் அதை துவங்க முடிவு செய்து விட்டேன். அவருடைய மனம் எச்சரிக்கை செய்வதை மறுத்தது. இன்னைக்கு பார்த்த முதல் பாயிண்ட்ல எச்சரிக்கை மனத்தை அழிக்க வேண்டும். அப்ப நாம செய்யற காரியம் நல்ல காரியம் உயர்ந்த காரியம் என்றால் அப்ப நம்ம சென்சர் பண்ணது, பயமுறுத்தது மனசு. நான் முடிவு செய்து விட்டேன், பின்வாங்க மாட்டேன் என்று அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற கொள்கையை பரப்பி அதன் மூலமாக இந்தியா முழுக்க ஒரு 7-8 பிரான்சஸ் ஆரம்பித்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற ஒரு உயரிய விஷயத்தை கொண்டு வந்தார். அப்போ ப்ராஸ்பரிட்டி வருவதற்கு, சுபிட்சம் வருவதற்கு எதிர்ப்பு அறிகுறி. அப்ப நமக்கு ப்ராஸ்பரிட்டி வரணும்னு சொன்னா எதிர்ப்பு இருந்தா ப்ராஸ்பரிட்டி வருதுன்னு அர்த்தம். பயந்தால் அது நடக்காது. அப்ப பயத்தை அழிக்க வேண்டும் சொன்னோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த லிங்க் கனெக்ஷன் இருக்கு. அப்போ எதிர்ப்பு என்பது ஏற்றமிகு எதிர்காலத்தை காட்டும் என்ற விஷயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அதிலே மற்றொரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார். சிறிய புத்தி உள்ள சிறு மதிவுடையவனுக்கு, சிறிய புத்தி உள்ள சிறு மதிவுடையவனுக்கு அழிவு காலம் வந்தால் நல்லவனை அழிக்க கங்கணம் கட்டி செயல்படுவான். இது நம்ம சாதாரணமா சொல்லுவோம், கெடுவான் கேடு நினைப்பு. அதுதான் இங்க சொல்றாரு அப்பா. இப்ப மகாபாரத்தில் இன்சிடென்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணா தூது போறார், பஞ்சபாண்டவர்களுக்காக வேண்டிய 10 கிராமங்களாவது கொடு, 10 வீடாவது கொடு, 1 வீடாவது கொடுன்னு இப்படிலாம் கீழே இறங்கி கிருஷ்ண பரமாத்மா துரியோதனை வேண்டிக் கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனா கடைசியா துரியோதனை என்ன சொல்லிதான், ஒரு குண்டூசி மொன கூட கிடையாது என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான் என்றால், தான் அழிவதற்கு கெட்டவனாகிய துரியோதனன் தான் அழிவதற்கு நல்லவர்களாகிய பாண்டவர்களை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி முயன்று செயல்பட்ட காரணத்தால் தான் அழிந்து. அதுதான் இங்க சொல்றாரு, சிறிய புத்தி உள்ள சிறு மதிவுடையவனுக்கு அழிவு காலம் வந்தால் நல்லவனை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுவான் என்ற விஷயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக பரிசு பெற பக்குவம் வேண்டும். எதுக்கு பக்குவம் வேண்டும்? பரிசு பெற பக்குவம் வேண்டும். இப்ப இன்னைக்கு லேட்டஸ்டா உள்ள செய்தி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுல தொடர்புடைய செய்தியில உள்ளவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கே ஒரு புகழ் கொண்டு வந்தவர், இந்தியாவுக்கே புகழை கொண்டு வந்தார் விஸ்வநாதன் ஆனந்த். இந்த ஆனந்த் வந்து இந்த அளவுக்கு புகழ் பெறுகின்றார், பரிசு பெறுகின்றார். இப்ப இன்டர்நேஷனல் 5th சாம்பியன் தான், சர்வதேச அளவில் 5வது முறையாக, ஓரிரு முறை இல்ல 5வது முறையாக இந்த பட்டத்தை பெற்று வந்திருக்கின்றார். அவர் 1984 15வது வயசுல அந்த மாஸ்டர் செஸ் சாம்பியன் போட்டி அவர் பட்டம் பெற்றவர். 1984 தன்னுடைய 15வது வயதுல இன்னைக்கு 2012 84 தொடங்கி 2012 அவர் இந்த 5வது முறை பரிசு பெற்றார் என்றால் அவருக்கு அந்த பக்குவம் இருக்கின்றது. அப்ப அந்த பக்குவம் பெறுவதற்கான அடக்கம், உழைப்பு, உயர்ச்சி, செய்கின்ற தொழில நேர்த்தி, பர்ஃபெக்ஷன் என்று சொல்கின்ற அப்பா சொல்கின்ற பர்ஃபெக்ஷன், உண்மை என்று சொல்கின்ற சின்சியாரிட்டி, இதையெல்லாம் சேர்ந்த அந்த இண்டிவிஜுவாலிட்டி, இன்னைக்கு பார்த்தா தனித்தன்மை, இதெல்லாம் இருந்த காரணத்தினாலதான் அவரால் அந்த பக்குவத்தை பெற முடிந்தது. அந்த பக்குவம் பெற்ற காரணத்தினால் அவரால் அந்த பரிசை பெற முடிந்தது. அந்த கேம் எப்படி நடந்துன்னு சொன்னா, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லுவங்களுக்கு தெரியும், மொத்தம் 12 கேம்ல 10 கேம் டிரா ஆயிடுது, கேமே டிரா ஆயிடுது. ஒரு கேம்ல வந்து இவர் ஜெயிக்கிறார், யாரு, விஸ்வநாதன் ஆனந்த். மற்றொரு கேம்ல அந்த எதிர் விளையாட்டு வீரர் இஸ்ராயலுடைய போரிஸ் கல்ஃபாண்ட் என்பவர் ஜெயிக்கிறார். ஒண்ணு இவரும் ஒண்ணு அவரும் ஜெயிக்கிறாங்க, 10ல வந்து டிரா ஆயிடுது. அதுக்கப்புறம் ரேபிட் ஸ்பீடு கேம்னு ஒண்ணு, அதாவது துரித வேகத்துல நடக்கின்ற அந்த போட்டியில 2 டிரா ஆகி 1ல விஸ்வநாதன் ஜெயிச்ச காரணத்தினால அவருக்கு 5வது முறையாக அந்த பட்டம் கிடைத்தது என்றால் பரிசு பெற பக்குவம் வேண்டும் என்ற செய்தியை இங்க அப்பா குருநா அவர்கள் சொல்லி இருக்கின்றார். எனவே எதிர்ப்பு ஏற்றமிகு எதிர்காலத்தை காட்டும். சிறிய புத்தி உள்ள சிறுமதி உடையவனுக்கு அழிவு காலம் வந்தால் நல்லவனை அழிக்க கங்கணம் கட்டி செயல்படுவான். பரிசு பெற பக்குவம் வேண்டும் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வந்தால், சிரமங்கள் வந்தால், சவால் வந்தால் அவற்றை கண்டு நாம் மிரளாமல் அங்க விஸ்வநாதன் பயந்து போனார்னா ஜெயிக்க முடியுமா, மிரண்டு போனார்னா ஜெயிக்க முடியுமா? வாழ்க்கை தரும் சவால்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம் என்றால் வெல்ல முடியாத சிரமமாகப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்ற செய்தியை இங்கே சொல்லி முடிக்கின்றார். ஆக இன்றைய தினத்துல நாம பார்த்த இந்த 6 செய்திகள் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு நினைவு கொண்டு வருகின்றேன். வெளியிலிருந்து வருகின்ற தூண்டுதலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, பின்வாங்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், சலனம் இல்லாமல் இருக்கணும். மூன்றாவது சமநிலை அடையணும். இப்படி ஆக்ட் பண்ணோம்னா அந்த நான் ரியாக்ஷன் என்ற ஒரு பெரிய விஷயத்தை நாம கடைபிடிக்கலாம். லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற உண்மையை நாம் நம்ப வேண்டும். அதை அகம்புறத்தை நிர்ணயிக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமே உருவாக்கிய பணம், பதவி, அதிகாரம் என்ற கருவிகளுக்கு அடிமையாகாமல் அவற்றை நம்மளுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்தால் வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும். தனித்தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தனித்தன்மையின் மூலமாக வாழ்க்கை நமக்கு கட்டுப்பட துவங்கும். வெளித்தோற்றத்தை கருதாமல் உள்ளுரை சாரத்தை நாம் பார்க்க வேண்டும். போலியான தோற்றத்தை கண்டு ஏமாறக்கூடாது. உள்ளுரை விஷயத்தை நாம் ஆதரிக்க தயங்கக்கூடாது. கடைசியாக வாழ்க்கை தருகின்ற சிரமங்களையும் சவால்களையும் கண்டு மிரளாமல் அவற்றை தைரியமாக நாம் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டோம் என்றால் நம் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு கட்டுப்படும் என்ற செய்தியெல்லாம் தெரிவித்திருக்கின்றார். இந்த 50 செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக செய்கின்ற அந்த செய்திகளை, 50 செய்திகளை அண்ணா எழுத ஒவ்வொரு செய்திக்காக அப்பா குருநாதர் அவர்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார். அந்த அளவில் இந்த சொற்பொழிவினை இந்த தினம் நாம் நிறைவு செய்து கொடுக்கின்றோம். இந்த அளவில் இந்த சொற்பொழிவு ஏற்பாடு செய்த அம்பத்து ஜானமய்ய பொறுப்பாளர் அன்பர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக குருநாதர் அப்பா அசோகன் அவர்களுக்கும் மதர் ஸ்ரீ சொசைட்டிக்கும் பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி சொல்லி இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய்.
ஜெகநாதன்
கேக்குது, நான் கேக்குது.
ஜெகநாதன் உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது.
தேங்க்ஸ்ண்ணா.
நீங்க பாயிண்ட்ஸ்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல முடியுமா?
25 பேர்ண்ணா.
எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுதா?
எல்லாரும் புரிஞ்சதுன்னு சொல்லுங்கண்ணா.
இந்த சொற்பொழிவில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், சொற்பொழிவாற்றிய திரு ஜெகநாதன் சார் அவர்களுக்கும், திரு அசோகன் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தியான மையங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்டிங்கை இப்போ கன்க்ளூட் பண்ணிடுறேன்.